தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தரேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. சுமீண்டுமாக இந்த இடத்துல ஒன்று சேர்ந்திருக்கோம். ஒருக்காக நன்றிகளையும் சோத்திரங்களையும் நம்முடைய ரட்சகர் மூலமாக எடுத்துக் கொள்ளலாம். சோ கடந்த நாட்கள்ல தேவனுடைய கிருபையினால வழி நடத்தப்பட்டு நம்முடைய கர்த்தருடைய மரணத்தை நாம் நினைவு கூறும்படி படியாக தேவன் நமக்கு அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தார். மேல ஒவ்வொரு பாஸ்டர் அனுசரிக்கும் போது நாம் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வருகிறோம். சோ கர்த்தர் இயேசு கிறிஸ்து கூட அவரு இந்த பூமியில இருக்கும் போது தம்முடைய சீசர்கள் மத்தியில ஒரு அந்த பஸ்கா அனுசரிக்கும் போது ஒரு அருமையான வார்த்தை சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, இந்த பஸ்காவை உங்களோடு கூட அனுசரிப்பதற்கு நான் ரொம்பவும் ஆசையா இருந்தேன். சோ ரொம்ப ரொம்ப உண்மையில அருமையான ஒரு ஃபெலோஷிப் அந்த பஸ்கால நமக்கு கிடைக்குது. சோ நாம கூட இந்த ஒரு பாஸ்ஓவர்ல பங்கு பெற்றது ஒரு பெரிய கிருபை தான் இல்லைங்களா? சோ நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பு இல்லை. சோ அப்போ நாம் இன்னைக்கு இந்த ஒரு பாஸ்ஓவர் கடந்து வந்தாச்சு. அது மாத்திரமல்ல, நிச்சயமாக ஒவ்வொருவரும் இந்த பஸ்கால பங்கு பெற்றதன் மூலமாக தனிப்பட்ட வாழ்க்கையில ஒவ்வொருவரும் சில ஆசீர்வாதங்களை நீங்க உணர்ந்திருப்பீங்க. அதாவது ஆசீர்வாதங்கள் பஸ்கால பங்கு பெற்றதன் மூலமாக பெற்றுக் கொண்டிருப்பதை நீங்க அனைவரும் உணர்ந்திருப்பீங்க. ஒருவேளை இல்ல புதர், எனக்கு அந்த மாதிரி வந்து ஒரு உணர்வு இல்ல அப்படி யாராவது ஃபீல் பண்ணீங்கன்னா, அதை குறித்து நம்முடைய புதர் என்ன கமெண்ட்ல கொடுக்கிறாருன்னா, இந்த பஸ்காலினுடைய ஆசீர்வாதங்களை யாராவது ஒருவர் பெற்றுக்கொள்ளாம இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாருன்னா, அவர் நல்லா முதலாவது என்ன புரிஞ்சுக்கணும்னா, இன்னமும் அவருடைய இருதயத்துல கொஞ்சம் சாத்தானுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்து வச்சிருக்காருன்னு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, அங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அதனால அது மாத்திரமல்ல, சில பாவங்கள் கூட அவர் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, ஆளுகை பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் இன்னமும் அந்த ஆசீர்வாதத்தை அவர் சரியா பற்றி பெற்றுக்கொள்ளவில்லை அப்படி சொல்லியிருக்காரு. ஆனாலும் கூட நம்ம தேவனுடைய கிருபையில வந்திருக்கிறோம். ஒருவேளை அப்படி நம்ம யாராவது ஃபீல் பண்ணோம்னா, அதை நாம சரி செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. அப்போ கடந்த நாட்கள்ல நம்ம இந்த ஒரு பாஸ்ஓவர் டைம் நிமித்தமாக நாம இந்த பாஸ்ஓவர் சீசன் சம்பந்தமான பாடங்களை நாம் ஆராய்ச்சி பண்ணோம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம எபிரேயர் புஸ்தகத்தை நாம நிறுத்தி வைத்திருந்தோம். இப்ப நாம அந்த ஸ்டடியை நம்ம கண்டினியூ பண்ணலாம். சோ சகோதர சகோதரிகளை, நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, சோ இந்த ஒரு ஹீப்ரூ ஸ்டடி நம்ம நிதானம் பார்க்கணும். ஆனா கண்டிப்பா ஒன்னிற்கு மேல போவோம். ஆனா நாம என்ன ஒரு மனதுல எனக்கு ஒரு உந்துதல்னா, சோ ரொம்ப கடைசி டைம்ல வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால அது சம்பந்தமான சில ஆராய்ச்சிக்கு பாடங்கள் வேற படிக்கும். கடைசி காலமா இருக்கிறதுனால அதுக்கு வேண்டிய சில எச்சரிப்புல. சோ அந்த ஒரு நோக்கத்துக்காக என்ன பண்ணேன்னா, இனி வரக்கூடிய நாட்கள்ல ஹீப்ரூ ஸ்டடியை நான் ஒவ்வொரு சாப்டரும் நான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சாப்டரா பாக்கலாம். மாறாக பிரிச்சு பிரிச்சு பாக்குறது நம்ம நேரம் கிடையாது. சோ அதனால நாம இந்த விஷயத்தை நீங்க ஃபுல்லா நான் சரளமா சொல்லிருக்கோம். நீங்க போய் வீட்டுல போயிட்டு நீங்க தியானிச்சு பாருங்க. சோ நம்ம ஹீப்ரூ ஸ்டடியை முடிச்சுட்டு தேவஸ்தமா இருந்துச்சுன்னா, அந்த ஒரு எண்ட் டைம் ப்ராபசி, எண்ட் டைம் அந்த கடைசி கால சத்தியங்களை பத்தி நம்ம வாய்ப்பு இருந்துச்சுன்னா நம்ம பார்க்கலாம். சோ அப்போ நாம கடந்த வாரத்துல எந்த ஒரு அதிகாரத்தோட முடிச்சிருந்தோம் ஞாபகம் இருக்குங்களா? சோ மூன்று அதிகாரங்கள். சோ அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் அவரு எந்த வேலை எந்த வழியில அந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார் என்று நாம அது மாத்திரம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்போ அவர் எப்படிலாம் பாயிண்ட்ஸ் வைக்கிறாரு, எப்படி இப்பெல்லாம் வசனங்களை வச்சு பேசிட்டு இருக்காரு என்பதை நீங்க புரிஞ்சுக்கோ. அப்போ தடுமாற்றம் அடைந்த யூதர்கள், விசுவாசத்துல ரொம்ப தடுமாற்றம் அடைந்த யூதர்களுக்காகவே, கன்வெர்ட்டான கிறிஸ்டியன்ஸ் அவங்களுக்காகவே எழுதின ஒரு நிருபம் தான் இந்த ஒரு நிருபம். இதை படிக்கிறது மூலமாக அவங்க இயேசு மேல விசுவாசம் முன்னாடி வச்சிருந்தாங்க, ஆனா இப்ப தடுமாற்றம் ஆயிட்டாங்க. இப்போ இதை படிக்கும் போது அவங்களுக்குள்ள விசுவாசம் ஜாஸ்தி ஆகும். அது மாத்திரமில்ல, இயேசு மேல விசுவாசம் ஆயிட்டு வந்திருக்கிறான். அதுக்கு மிக முக்கியமான காரணம் அப்போஸ்தலனாகிய பவுல் முதன் முதலாக அவரு அப்போஸ்தல நடவடிக்கைகள் 13 அதிகாரத்துல இயேசுவை பற்றி ஒரு அநேக ஒரு சப்ஜெக்டே பேசுவார். அதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க, 13 அதிகாரம் வாய்ப்பு இருந்தா மீண்டுமா கூட படிச்சு பாருங்க வீட்டுல போய். அதை கேட்டுட்டு இத்தனைக்கு பவுல் பழையப்பட்ட வசனங்களை வச்சுதான் பேசி பேசி வருவார். அதெல்லாம் கேட்டு விசுவாசத்துக்குள்ள வந்தவங்க தான் திடீர்னு பாதியில நினைக்கிட்டாங்கன்னா அது விட்டுட்டான். அப்போ இந்த ஒரு நோக்கத்துக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் மீண்டுமாக அதே வசனங்களை வச்சு பேசுறாரு. அதன் மூலமாக இயேசு மேல விசுவாசம் வருது. கூட நீங்க வந்திருக்கக்கூடிய அழைப்பு சாதாரண அழைப்பு கிடையாது. நீங்க இந்த அழைப்புக்கு வந்திருக்குது என்ன அழைப்பு தெரியுமா? இது ஒரு பெரிதான ரட்சிப்பு சொல்ற. அதனால நம்ம கேட்டவைகளை விட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது, நம்மை விட்டு விலகாதபடி. அது அப்படி வரக்கூடாது, இப்படி வரணும். நம் கேட்டவைகள் நம்மை விட்டு விலகாதபடி. சோ நம்ம இந்த காலில வாங்கி இந்த காலில போறோம் சொல்லுவோம் இல்லைங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது சொல்றாரு. இது நம்ம இது நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி பிரயோஜனப்படுத்தலாம்னா இல்லைங்களா? சோ இப்போ ரீசெண்டா எத்தனாவது மாநாடு நடக்க போகுது? கன்வென்ஷன் பன்னெண்டாவது மாநாடு. ஆமா, பன்னெண்டாவது மாநாடு. சோ அப்போ 12 மாநாடுகள்ல எத்தனை சப்ஜெக்ட் கேட்டிருப்போம் நாம? பன்னிரண்டு மாடல் பன்னிரண்டு மாநாடு எத்தனை கிளாஸ் எத்தனை ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு சப்ஜெக்ட் வச்சுக்கோ இல்லைங்களா. ஸோ டோட்டலா பன்னிரெண்டு மாநாடு ரெண்டு ரெண்டு நாள் வச்சுக்கோ, மூணு நாள் விட்டுருங்க ரெண்டு ரெண்டு நாள் வச்சுக்கோ, பன்னிரெண்டு ரெண்டு எத்தனை இருபத்தி ரெண்டு. அப்ப இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தி இரண்டு நாட்கள் சொல்றதா, இருபத்தி ரெண்டு நாட்கள் ஒவ்வொரு நாளும் அஞ்சு அஞ்சு சப்ஜெக்ட் போட்டோம்னா எத்தனை சப்ஜெக்ட் குரூப், நூத்தி நூத்தி பத்தா நூத்தி இருபது சம்திங். அவ்வளவு சப்ஜெக்ட் என்ன பண்ணிக்கோம்னா கேட்டிருக்கோம், ஆனா என்ன பண்ணியாச்சு கேட்டவிகளை விட்டு அது நம்ம விட்டு போகாத படிக்கு ரொம்ப எச்சரிக்கையா. இதெல்லாம் நம்முடைய எடுபிகேஷன், நம்முடைய சீர்திருத்தலுக்கு ஏற்ற பாடங்கள் தான். ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஒரு பெரிதான லட்சியத்துக்குள்ள வந்து நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்லுவாரு இரண்டாம் அதிகாரத்துல. அப்போ இந்த பெரிதான லட்சியத்துக்கு நீங்க எப்படி வந்திருக்கீங்கன்னு தெரியுமா, அது காரணம் யாரு தெரியுமா, ஒரே ஒரு காரணம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அவர் பூமிக்கு வந்து மனுஷனா மாறி உங்களுக்காக பாடுபட்டு மரிச்சாரு, அதன் மூலமாக நீங்க ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்துல இருந்தீங்க, ஆனா இப்ப உங்களை என்ன ஆக்கிட்டாருனா விடுதலை ஆக்கிட்டாரு. அப்ப விடுதலை ஆக்கினதுக்கு அப்புறம் இப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க தெரியுமா, நீங்க எப்படி இருக்குன்னு தெரியுமா, நீங்க அனைவரும் பரிசுத்த சகோதரர் என்று மூன்றாம் அதிகாரத்துல ஆரம்பிப்பார். அன்றையும் பரமழைப்புக்கு பங்கு உள்ளவர்களாக இருக்கக்கூடிய பரிசுத்த சகோதரர் எல்லாருமே அந்த வார்த்தை, இந்த வார்த்தை கிடைக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துடைய ரேன்சம் மிக முக்கியமா இருக்கு சொல்லி இரண்டாம் அதிகாரத்துல பேசிட்டு மூன்றாம் அதிகாரத்துல இந்த பரமழைப்புக்கு நீங்க பங்கு உள்ளவர்கள் அப்படி இருக்கும் போது இந்த பரமழைப்புக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, ஆனா நீங்க விசுவாசத்துல ரொம்ப தடுமாற்றம் ஆயிட்டு இப்படி இருந்தா நீங்க எப்படி போக முடியும், ரொம்ப ஒரு உற்சாகமா இருக்க வேண்டாமா, ஒரு மேன்மை போராட்டம் இருக்க வேண்டாமா, நம்பிக்கை இருக்க வேண்டாமா, தைரியம் இருக்க வேண்டாமா, அப்படி பத்தி என்ன பண்ணுவார்னா எப்ரேயர் மூன்றாம் அதிகாரத்துல அவர் பேசுவார். அப்போ நம்ம கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கையும் அந்த மேன்மை போராட்டிலையும் நாம கடைசி வரைக்கும் நம்பிக்கை பிடிச்சிருந்தோம்னா நாமளே என்ன பண்ணுவோம், நிச்சயமாக அந்த பரலோக வாய்ப்புக்கு அங்க போயிடும். அப்போ இத பத்தி தான் பேசிட்டு வரும்போது, ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா விசுவாசத்துல அப்பப்ப பின்வாங்கி போடுறீங்க, அந்த மேன்மை போராட்டம் உங்களுக்கு அப்பப்ப இல்லாம போயிருது, ஆனா ரொம்ப ஆபத்து. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல இது ஒரு நிழலான தேவன் ஒரு எச்சரிப்பு கொடுத்திருக்கிறாரு. என்ன எச்சரிப்புனா பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் அவங்களுக்கு ஒரு இலைப்பாறுதல் சொன்ன கட்டளிட்டு இருந்தார், ஆனா அவங்க பிரவேசிக்கல. காரணம் என்னன்னா அவங்க தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணாங்கன்னா தேவனை கோபப்படுத்தினான் இல்லையா, தேவனை என்ன பண்ணாங்களாமா கோபப்படுத்தினாங்களாம். இது இந்த பழைய ஏற்பாட்டுல இஸ்ரேல் ஜனங்களும் பண்ண தப்பு, ஆனா என்னைக்காவது நம்ம கேட்டிருக்கோமா அன்னைக்கு அவங்க தப்பாங்க, நாம என்னைக்காவது நம்ம லைஃப்ல உடன்படிக்கை பண்ண நாள் முதல் கொண்டு இன்னைக்கு வரைக்கும் என்னைக்காச்சும் தேவனை கோபப்படுத்திருக்கோமா, என்னைக்காச்சும் பர்சனல் லைஃப்ல நீங்க ஃபீல் பண்ணிக்கலாம் என்னென்ன காரியத்துல தேவனை கோபப்படுத்துறோம் நீங்க அதை ஃபீல் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், இன்னைக்கு நான்காம் அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம் என்ன மாதிரி எல்லாம் நம்ம தேவனை கோபப்படுத்துறோம் பார்க்கலாம். ஏன்னா அவன் கோபப்படுத்திருக்கிறான், அவன் கோபப்படுத்திருக்காங்க நாம கூட பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லைங்களா அங்க இருக்கு. அப்போ அது என்ன மாதிரியான கோபப்படுத்துறோம் இதெல்லாம் நம்ம எனக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ நான் மூன்றாம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இதைத்தான் பேசுறாரு. அதனால நீங்க இந்த இலைப்பாறுதுக்குள்ள பிரவேசிக்கிற நீங்க, அந்த பரமழைப்புக்குள்ள பிரவேசிக்கூடிய நீங்க ரொம்பவே மேன்மை பாராட்டுங்க, ரொம்ப சந்தோஷமா என்ன பண்ணும் அது எதிர்பாரு, ஒரு ஃபீலிங்ஸ் எப்பவும் இருக்கு, மகிழ்ச்சி இருக்கணும். ஓ எனக்காவது காலையில தூங்கி எந்திரிக்கும் போது சே இப்படிதான் நான் எனக்கா ஒரு டைம் முழிக்கும் போது நான் பார்க்கும்போது தான் இருக்கும் பரலோகத்துல கத்திரோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி எனக்காச்சும் கற்பனை பண்ணிருக்கீங்களா. நம்ம என்னைக்காச்சும் பொதுவாக டெய்லி நம்ம தூங்கி எந்திரிக்கும் போது யாரும் பார்ப்போம், நம்முடைய கண்ணில் பாக்குற மனைவி பிள்ளைங்க கணவர் இதான் பார்த்துட்டு இருக்கோம், வீடு எல்லாம் பார்த்து. ஆனா ஏதோ டைம் நாம முழிக்கும் போது என்ன பார்ப்போம், எவ்வளவு பெரிய அந்த மூமெண்ட், எவ்வளவு பெரிய சூப்பரா இருக்கு அது. எனக்காச்சும் நம்ம கற்பனை பண்ணி ரொம்ப பிரமிச்சிருக்கோமா, அப்படி பிரமிக்கலாம் நீங்க போக மாட்டேங்க சொல்லுவாங்க, யார் சொல்றாருன்னா யோவன் சொல்றாரு பாடிங்களா நீங்க இப்படி இந்த மாதிரி நீங்க கண்டிப்பா செய்யணும் சொல்ல, செஞ்சாதான் நீங்க அதுக்குள்ள பிரவேசிக்க வாய்ப்பு இருக்குன்றார் மாறாக. ஆனா நிச்சயமா நாம போயிட்டு எதிர்காலத்துல ஒருவேளை பரலோகத்துக்கு போயிட்டு நம்ம என்ன சரீரத்துல இருப்போம் எப்படி இருப்போம் நமக்கு அவ்வளக்க தெரியாது இல்லைங்களா. ஆனா தெரியல கூட நீங்க என்ன பண்ணுங்கன்னா கற்பனை பண்ணுங்கன்றார், இமேஜினேஷன் பண்ணுங்க, அதை பத்தி நினைச்சு ஃபீல் பண்ணுங்கன்றார். உதாரணமா நீங்க யோவன் எடுத்துக்கோங்க, ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் ரெண்டு மற்றும் மூன்று.
தெரியாது
ஆனா நம்ம எப்படி இருப்போம் தெரியாது, ஆனா பசங்க
அவர் வெளிப்படும் போது
என்ன சொல்ல வர்றார்னா, அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் என்ன குறிக்குதுன்னா, இப்ப நம்ம பூமியில இருக்கிறோம். இப்ப நீங்க என்ன நினைச்சுக்கோங்கன்னா, பின்னாடி எப்படி இருப்போம் தெரியாது, என்ன சரீரம் என்ன மாதிரி சரீரம் தெரியாது. ஆனா ஒரு உண்மை, நீங்க அங்க போகும்போது யார போல இருப்பீங்க, அச்சசல் இயேசு மாதிரி இருப்பேன். அப்போ இயேசு மாதிரி அன்னைக்கு நீங்க மாற போறீங்க, அதை நீங்க இப்பவே நீங்க என்ன பண்ணுங்க, இமேஜினேஷன் பண்ணுங்க. இப்பவே நீங்க என்ன பண்ணுங்கன்னா தரிசிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த மாதிரி நம்பிக்கை யாருக்கு இருக்குதோ அவங்க தான் பிரவேசிப்பாங்க சொல்லி அடுத்த சொல்ல போயிருக்க சொல்ல இருப்பாரு. ஆமா, சோ எதிர்காலத்துல அப்படி இருக்க போறேன், அப்ப இன்னைக்கு நான் எப்படி இருக்கணும் அப்படி கண்டிப்பா என்ன சுத்திகரிப்பு வருமா இல்லைங்களா, நான் எதிர்காலத்துல இயேசு போல இருக்க போறேன்னா இப்போ கண்டிப்பா பாவம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா, கண்டிப்பா எந்த தவறு பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்போ இப்படிதான் தன்னைத்தானே சுத்திகரிச்சு கொள்றான், இப்படி சுத்திகரித்து கொள்கிறவன் தான் அங்க போகவே அங்க முடியும். அப்போ எதிர்காலத்துல நம்ம எப்படி இருக்க போறோம், கத்தோடு கூட மகிமையில எப்படி இருக்க போறோம், அவரை போல இருப்போம். இதெல்லாம் நாம நம்மை நாமே அந்த இமேஜினேஷன் அந்த நம்பிக்கை அங்க வைத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இதாப்போ சுனாய்க்க போல் மூன்றாம் அதிகாரத்துல கூட அதான் பேசுறாரு, அதை குறிச்சு நீங்க படிங்க. எப்ரே மூன்றாம் அதிகாரத்துல நீங்க வசனம் எது படிக்கலாம்னா ஆறாம் வசனம். ஆமா, இந்த முடிவு பரிந்தும் உறுதியாய் பற்றி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், இந்த நம்பிக்கையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதான் பாருங்க அப்போஸ்தலன் நாயகம் போல் சொல்லும் போது இந்த நம்பிக்கையில நீங்க உறுதியா இருக்கும். இப்படி உறுதியா இருந்தா தான் அதுக்கு பேர் தான் விசுவாசம் சொல்லுவார். ஏன்னா விசுவாசம் என்றால் என்ன, அதுக்கு அப்போஸ்தலன் நாயகம் போல் கொடுக்கக்கூடிய டெபினேஷன் என்ன, நம்பப்படுகிறவைகளின் ஆணித்தனமா நம்பணும். காணப்படாதவைகள் நாம பரலோகத்துக்கு போவோமா தெரியாது, அதெல்லாம் பார்த்ததே கிடையாது. ஆனா இயேசு போல அங்க இருப்போம் அப்படின்னு நீங்க ஆணித்தனமா இங்க நீங்க நம்பினா தான் அங்க நீங்க போகவே முடியும். இதான் அப்போஸ்தலன் நாயகன் பவுலுடைய தாட். இது எல்லாம் யாருதான் பேசிட்டு இருக்காருன்னா அந்த யூதருக்கு பேசிட்டு இருக்காரு. ஓகே, இப்ப நாம நான்காம் அதிகாரத்துல இருந்து சில பாடங்களை கற்றுக்கொள்வோம். நான்காம் அதிகாரத்துல அப்போஸ்தலன் நாயகன் பவுல் எதை பத்தி பேசிட்டு இருக்காருன்னா தேவனுடைய இளைப்பாறுதல் பத்தி பேசிட்டு இருக்காரு. தேவனுக்கு ஒரு இளைப்பாறுதல் இருக்கு, அதை பத்தி தெளிவா பேசுவார். இப்ப நாம இதை நாம பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். முதல் அம்சனம் படி ஆனப்படினாலே இது ரொம்ப அருமையான வசனம். இந்த வசனத்துல எக்கச்சக்கமான எச்சரிப்பு இருக்கு. உதாரணம் பாத்தீங்கன்னா ஆனப்படியினாலே என்ன, ஆனப்படியினாலே என்ன, ஆனப்படியினாலா மூன்றாம் அதிகாரத்துல, மூன்றாம் அதிகாரத்துல இஸ்ரேல் ஜனங்கள் இளைப்பாறுதல பிரவேசிக்கலையாம. காரணம் என்ன பாத்தீங்கன்னா அன்பிலீவ், அவிசுவாசம், அவிசுவாசனால அவங்க பிரவேசிக்கலையாம. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நமக்கு இன்னைக்கு ஒரு வாக்குத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய இளைப்பாறுதல பிரவேசிக்கிறதுக்கு இன்னைக்கு சுவிசேஷ யுகத்துல தேவன் கொடுத்திருக்காரு வாக்குத்தம். அதுல நீங்க என்ன பண்ணுங்க, அந்த வாக்குத்தம் பெற்றுக்கொள்வதற்கு ஒருவேளை பெற்றுக்கொள்ளாம போறதுக்கு நீங்க என்ன ஆயிடாதீங்க, பின் வாங்கி போனவனா என்ன பண்ணாதீங்க, இருக்காதிங்க சொல்லி அங்க அப்போஸ்தலன் பவுல் நீங்க ரொம்ப பயந்துருங்கன்றார். இப்ப நாம இந்த வசனத்தை பத்தி கொஞ்சம் உள்ள போய் நாம ஆராயலாம். அப்போ அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது, தேவனுடைய இளைப்பாறுதல் இன்னைக்கு நம்ம கண்டுபிடிக்க போறோம். பொதுவா புதிய சிருஷ்டிக்கு எத்தனை இளைப்பாறுதல் இருக்கு, நமக்கு என்ன எத்தனை இளைப்பாறுதல் இருக்கு, நமக்கு எத்தனை இளைப்பாறுதல், ரெண்டு இளைப்பாறுதல் சொல்ல முடியுங்களா, என்ன இளைப்பாறுதல், ரெண்டு இளைப்பாறுதல் என்ன, மாம்சத்துல இருக்கும்போது இந்த கான்செக்ரேஷன் லைஃப்ல இருக்கக்கூடிய இளைப்பாறுதல். அதாவது வேற மாதிரி சொல்லணும்னா ரெஸ்ட் இன் வில்டர்னஸ், வனாந்த பிரயாணத்தில் இருக்கக்கூடிய இளைப்பாறுதல். இந்த ஒரு சில வார்த்தைகள்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பேன், அதை பத்தி நான் சார் பிற்பாடு சொல்றேன். இது ஒரு இளைப்பாறுதல், இன்னொரு இளைப்பாறுதல் பத்தி கண்டுபிடிக்கும் போது அது தேவனுடைய இழைப்பாறுதல். ஆனா இங்க அப்போஸ்தலன் போல் நாலாம் அதிகாரத்தை நாலாம் அதிகாரத்தை எதை மாத்திரம் பேசிட்டு வர்றாருன்னா தேவன் இழைப்பாறுதல் பத்தி தான் பேசிட்டு வர்றாரு. இப்ப இருக்கக்கூடிய இழைப்பாறுதல் பத்தி பேசல. ஏன் சொல்றோம்னா நம்முடைய சகோதரர் ரசல் அவங்க என்ன பண்றாங்கன்னா சிக்ஸ்த் வால்யூம்ல இது ஃபுல்லா படிச்சுட்டு, எதிர்காலத்துல தேவன் இழைப்பாறுதல் வச்சிருக்கா, அது எதிர்காலம் ஃபியூச்சர்ல வச்சிருக்கா, ஆனா இது ஃபுல்லா படிச்சுட்டு வரும்போது ஒரு பாயிண்ட் எடுக்கிறார். எந்த பாயிண்ட் எடுக்கிறாருன்னா, தேவன் எப்படி வந்து ஓய்ந்திருந்தார் தம்முடைய கிரிகளை முடிச்சு, அந்த பாயிண்ட மாத்திரம் எடுத்து இதை வச்சு என்ன சொல்றாருன்னா, இப்போ இந்த பூமியில இருக்கும் போது நமக்கு ஒரு இளைப்பாறுதல், நிழலான இளைப்பாறுதல் இருக்குது, நிழலான இளைப்பாறுதல் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் நம்முடைய பிரதான சொல்றாரு. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் அதை பத்தி இவர் என்ன பண்ணல, நம்முடைய இந்த பூமிக்கு ஒரு இளைப்பாறுதல் பத்தி பேசவே இல்லை. இவர் வந்து எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய இளைப்பாறுதல், தேவனுடைய இளைப்பாறுதல் பத்தி பேசிட்டு வரார். சோ நான்காம் அதிகாரத்துல அந்த இளைப்பாறுதலை பத்தி பேசிட்டு வரார். ஆனா எதை கம்பேர் பண்ணி பேசிட்டு வரார்னா, அந்த கானான், அந்த கானானுக்குள்ள இளைப்பாறுதல் இல்ல, அதை கம்பேர் பண்ணி இதை பேசிட்டு வரார். ஆனா நம்முடைய ஏழாம் தான் என்ன பண்றாருனா, இந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டு நமக்கு ஒரு பாடம் சொல்றாரு. இன்னைக்கு நீ பிரவேசிக்க போறோம், அப்படி பிரவேசிக்க போறதுக்கு முன்னாடி இப்ப அவங்க என்ன பண்ணும், இந்த நம்பிக்கையில அவங்க தேவன் இருக்கணும் சொல்லி அங்க பேசுவார், இந்த இளைப்பாறுதல் இருக்கணும் சொல்லி பேசுவார். ஓகே, ஆனா இன்னைக்கு என்ன பண்ண போறேன், நான்காம் அதிகாரத்துல அந்த ரெண்டு இளைப்பாறுதலை பத்தி பேச போறதுல ஒன்லி தேவனுடைய இளைப்பாறுதலை மாத்திரம் பத்தி நான் பேச போறேன். அப்போ இதை மாத்திரம் நீங்க மனசுல நோட் பண்ணிக்கலாம். அப்போ அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கான வாக்கு தத்தம் இன்னைக்கு தேவன் நமக்கு என்ன பண்ணிக்காரமா கொடுத்திருக்கார். சோ இப்ப கண்டுபிடிக்கலாம், ரெஸ்ட் என்ற வார்த்தை தான் இங்கிலீஷ்ல வருது, தமிழ்ல இளைப்பாறுதல் அல்லது வேற என்ன வார்த்தை சொல்லலாம்னா ஓய்வு. பொதுவா ஜெனரலா ரெஸ்ட் என்பது எல்லாருக்கும் ரொம்பவே அவசியமா, இப்ப நீங்க ரொம்ப வேலை பார்த்துட்டு வந்துருக்கீங்க, ரொம்ப இப்படி உட்காந்துருக்கீங்க, கண்டிப்பா எப்படி ஃபீல் பண்ணுங்கன்னா ஒரு ரெஸ்ட் கண்டிஷன்ல ஃபீல் பண்ணுங்க. அப்போ ரெஸ்ட் என்ன அர்த்தம்னா, எல்லா வேலைகள்லாம் ரொம்ப ரொம்ப பிஸியா இருந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு வந்து என்ன பண்றேன், கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆறேன், கொஞ்சம் ரிலாக்ஸ் இருக்கிறேன். இதான் பொதுவா இருக்கக்கூடிய ரெஸ்ட். சோ அப்போ இன்னைக்கு சின்ன குழந்தைகள் கூட பாத்தீங்கன்னா பயங்கர பிஸியா இருக்கிறாங்க இந்த டைம்ல இல்லைங்களா, யார் என்ன என்ன பிஸினா படிக்க இல்லைங்களா, காலையில சில குழந்தைகள்லாம் பாத்தீங்கன்னா நைட்டு 11 மணி ஆகும் படுத்துமுறை, அதே போல 4 மணிக்கு எழுந்துச்சு என்ன பண்ணுவோம்னா படிப்பான், அவங்களுக்கு தூக்கமே இருக்காது, ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பான். ஆனா அவங்களுக்கு எப்ப ரெஸ்ட் கிடைக்கும்னா, அந்த ஃபைனல் எக்ஸாம் முடியும் போது இல்லைங்களா, அப்பதான் ரெஸ்ட் கிடைக்கும். அவருக்கு மாத்திரம் இல்ல, அம்மாக்களுக்கு என்ன அப்பதான் ரெஸ்ட் கிடைக்கும். ஏன்னா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களும் காலையில குழந்தைகள் எந்திரிச்ச உடனே அவங்களுக்கு வேண்டிய பாலோ ஏதோ பூஸ்டரோ போட்டு கொடுப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் தான் இருக்கும். அப்போ ஒவ்வொரு மனுஷக்கும் ஒவ்வொரு வகையான இளைப்பாறுதல். அதே போல பெரியவங்களுக்கு பாத்தீங்கன்னா வீட்டுல வெளியே போய் வேலை பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வரும்போது அவங்களுக்கு எப்போ ரெஸ்ட் கிடைக்குதுன்னா, சாட்டர்டே வீக்கெண்ட் சொல்லுவாங்க, சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் அதான் அவங்களுக்கு ரெஸ்ட். அப்போ ரொம்ப மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு படுத்தவங்க போது துக்கத்தோட படுத்துவோம், ஏன்னா விடிஞ்சு விடிஞ்சு போச்சுன்னா வேலைக்கு போவோம், அது பொதுவாக ஸ்கூலுக்கு போறவங்களுக்கு அப்படிதான் இருக்கும். அப்போ எல்லா எல்லா ஜனங்களும் ரெஸ்ட் எதிர்பார்க்கறாங்க, ஒரு ரெஸ்ட் இருந்தா நல்லா இருக்குமே கண்டிப்பா எதிர்பார்க்கறாங்க. இயேசு கிறிஸ்து கூட ஒரு வார்த்தை பேசிருக்காரு, நீங்க படிங்க மார்க்கு சுவிசேஷம் 6:31, அந்த வசனம் படிச்சுட்டு எனக்கு தமிழ்ல சொல்லுங்க, அது என்ன நான் என்ன ரெஃபர் பண்ணல, ஆனா நீங்க படிங்க மார்க்கு 6:31. ஒரு பொதுவா நீங்க சவப்பட்டியில பாத்திருக்கீங்க, சவப்பட்டியில இந்த சபை அடக்க அடக்க போது என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இங்க இல்ல நான் சொல்றது ஃபாரின்ல, ஆனா சபைப்பட்டியில போட்டிருப்பாங்க ஆர்ஐபின்னு போட்டிருப்பாங்க பாத்திருக்கீங்களா. ஆமா ரெஸ்ட் என்ன பீஸ் என்னங்க எல்லாம் எல்லாம் ஒரு சமாளிக்கூடிய செயல்பாடுறாங்க. ஆனா அது உண்மைதான். ஆனா இப்ப ஏற்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஒரு என்னன்னா, பொதுவா உலகத்துல இந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கும் போது தேவனுடைய இலைப்பாறுதல் ஒண்ணு இருந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய இலைப்பாறுதலா இருக்கும், தேவன் கொடுக்கக்கூடிய இலைப்பாறுதல் தேவன் கொடுக்கக்கூடிய ரெஸ்ட் எந்த அளவுக்கு ரெஸ்டா இருக்கும் அதை நாம ஒவ்வொருவரும் நல்லா அதன் மேல ஆணித்தனமா நீங்க நம்பிக்கை வைக்கணும். அதான் இந்த அப்போஸ்தலனாகிய கான்செப்ட் இந்த 4 அதிகாரத்துல பேசுறேன். இப்ப நாம இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அது தேவனுடைய இலைப்பாறுதல், இதுல நீங்க பிரவேசிக்கணும், அதுக்காக தான் வந்திருக்கிறீங்க. ஆனா ஒரு விஷயம் என்ன சொல்றாரு பாருங்க, பிரவேசிப்பதற்கான வாக்கு தத்துவம் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் வாசிங்க, இண்டிவிஜுவலா பேசிட்டு இருக்காரு உங்களில் ஒரு எக்லீஷியா பார்த்து சொல்றாரு, உங்களில் ஒவ்வொருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக பாருங்க. ரொம்ப மொழிபெயர்ப்பு சரியா வரல. சோ என்னன்னா, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக, இந்த வார்த்தை வரக்கூடாது தமிழ்ல சரியா டிரான்ஸ்லேஷன் பண்ணல, எப்படி வரணும் தெரியுமா? சோ இங்கிலீஷ்ல எப்படி வருதுன்னா பாருங்க, அந்த வாக்கு தத்துவம் ஒருவனும் அடையாமல் பின்வாங்கி போன பின்வாங்கி போனவன், இந்த வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல என்ன கண்டுபிடிக்கும், ஷார்ட் ஆஃப் இட் என்ற வார்த்தை வரும். ஷார்ட் ஆஃப் இட் என்ன தெரியுமா, ஷார்ட் ஆஃப் இட்னா அது குறிக்குது குறைவு. உங்களில் ஒருவனும் குறைவுபட்டு போகாத படிக்கு என்ன பண்ணும், எச்சரிக்கையா இருக்கும். என்ன குறைவு, எதுல குறைவு என்னன்னா, அந்த வாக்கு திட்டம் நமக்கு உண்டாயிருக்கிற அந்த வாக்கு திட்டம் பெற்றுக் கொள்வதற்கு, அந்த இலைப்பாடுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு தேவன் என்ன பண்றாருன்னா ஒரு நிலை எதிர்பார்க்கிறார். அந்த நிலையில நீங்க என்ன ஆகக்கூடாது, குறைவு ஆகிடக்கூடாது. இதான் அந்த மீனிங்ல பேசிட்டு இருக்கா. நீங்க இலைப்பாடுல பிரவேசிக்கணும்னா அதுக்கு ஒரு நிலைமை தேவை, ஒரு ஒரு குறிப்பிட்ட தேவையான அளவுக்கு நீங்க இருக்கணும். அதுல நீங்க என்ன இருக்கக்கூடாதுங்க, குறைவு இருக்கக்கூடாதுன்றா. குறைவு இருந்துச்சுன்னா நீங்க எங்க போக முடியாது, இலைப்பாறுதல பிரவேசிக்கவே முடியாதாமா. அப்போ இது இதான் சொல்றாரு, அப்போ இலைப்பாறுதல பிரவேசிக்கிறதுக்கு நிச்சயமாக அந்த தகுதிகள் தேவன் எதிர்பார்க்கிறார். அது என்ன தகுதி பார்க்கலாம், ஆனா குறைவு இருக்கவே கூடாது. உங்களில் ஒவ்வொருவரும் நீங்க புரிஞ்சுக்கோங்க, நமக்குள்ள அந்த குறைவு இருக்கா இல்லையா. ஆனா இந்த குறைவு என்ன மாதிரி குறைவு தெரியுங்களா, இந்த குறைவு பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடி. இந்த வார்த்தை கூட கொஞ்சம் கவனிக்கும் போது காணப்படாத படிக்கு, குறைவுப்பட்டவனாக காணப்படாத படிக்கு, யார் கண்ணுக்கா யார் கண்ணுக்கு காணப்படாத படிக்கு, இந்த கேள்விக்கு என்ன சொல்லலாம், காணப்படாத படி அர்த்தம். இப்ப நான் பாக்குறேன் இல்லீங்களா, சோ இப்ப பாருங்க ஸ்கூல் பையன் வரா, மார்க்ல 35 மார்க் எடுத்தா தான் எங்க போக முடியும், அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். ஆனா டீச்சர் பாக்குறாரு அவர் கண்ணுக்கு மார்க் குறைவா இருக்கு, 34 மார்க் வாங்கியிருக்கார். அப்போ அதே போல நீங்க உங்களுக்குள் குறைவு காணப்படாதபடினா யாரு கண்ணுக்கு காணப்படாத படிக்கு, தேவன். அப்ப தேவன் பார்க்கும்போது தேவன் பாப்பாராம, நீங்க என்னுடைய இலைப்பாறுதலை பிரவேசிக்கிறதுக்கு பாக்குறாரு குறைவு இருக்கா இல்லையா. சரியா இருந்துச்சுன்னா ஓகே, குறைவு இருந்துச்சுன்னா அது முடியாத காரியமா. அப்ப தேவனுடைய பார்வைக்கு என்ன ஆகக்கூடாது, குறைவு இருக்க. நாம நினைச்சுக்கலாம் எல்லாம் பண்ணிட்டேன், எல்லாம் ஊழி எல்லாம் பண்றேன் நாம நினைச்சுக்கலாம், ஆனா நம்முடைய நினைப்பு கிடையாது, தேவனுடைய பார்வையில நமக்கு என்ன ஆகக்கூடாதாமா, அந்த குறைவு காணப்படாதபடிக்கு நீங்க என்னன்னா ரொம்பவே என்ன பண்ணும்னா அங்க எச்சரிக்கையா இருக்கு. சோ பயந்திருக்க கடவும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க சொல்றார். அப்போ இந்த வார்த்தை ரொம்ப அவசியமா இருக்குது. நம்ம ஏன் பயந்திருக்கணும், என்ன பயந்திருக்கும்னா நாம ஒவ்வொரு நாளிலும் நம்ம என் லைஃப்ல குறைவு இருக்கா தேவன் பார்க்கும் போது அப்படின்னு என்ன பண்ணுங்க, பயந்துருங்க, ரொம்ப பயந்துருங்கன்னா. இது என்ன மாதிரி பயந்துருங்களா, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவி கொடுத்திருக்கிறாரா இல்ல, அப்படி இருக்கும்போது என்ன பயம் நமக்கு இருக்கணும், என்ன மாதிரியான பயம், நமக்குள்ள தேவன் பார்க்கும் போது நமக்குள்ள குறைவு இருக்கக்கூடாதாமா, அதனால நீங்க ரொம்ப பயப்படுங்க அப்படின்றாருன்னா இது என்ன மாதிரியான பயம்னா, ஒரு மரண பயமோ இல்ல ரொம்ப திகில் பயமோ கிடையாது. இந்த பயத்துக்கு என்ன பேர், இது என்ன என்ன மாதிரியான பயம்னா, ஏசு கிறிஸ்துக்கு வந்த பயம் இல்லைங்களா. ஏசு கிறிஸ்துக்கு என்ன பயம் வந்துச்சு, என்னன்னா அவருடைய சொந்த ரட்சிப்பு இல்லைங்களா, நான் மறிச்சேனா நான் சரியா இருக்கு மறிப்பேனா, தேவனுக்கு முன்பாக பரிபூர்ணமா மறிப்பேனா, அந்த ஒரு பயம் அவருக்கு இருந்துச்சுங்களா? அதே விஷயம் நீங்க கூட என்ன பண்ணுன்னா, நான் தேவனுக்கு முன்பாக குறைவுப்பட்டவனா இருக்கிறேனா இல்லையா, அந்த ஒரு பயமானது எப்பவுமே இருக்கும். எப்பவுமே அந்த ஒரு என்னன்னா, இது வந்து ஒரு பயபக்தியான பயம் இல்லையா. இது ஒரு என்ன சொல்லலாம்னா, நமக்குள்ளே ஒரு தவை இருக்குதா, குறைவு இருக்குதா அப்படின்னு சொல்லி எப்பவுமே நீங்க அலர்ட்டா இருங்கன்ற. சோ இதான் கண்டுபிடிக்கிறோம், இந்த அலர்ட்னஸ் தான் இந்த பயம் என்ற வார்த்தைக்கு வரும். சோ சரியான மொழிபெயர்ப்பு கிரேக்க வார்த்தையில வரும்போது அலர்ட், அலர்ட் என்ற பி அலர்ட். பேச்சு வழக்கில் சொல்லணும்னா அலர்ட்டா இருக்கணும், எப்பவுமே அலர்ட்டா இருங்க. ஏன்னா தேவனுடைய கண்களுக்கு முன்பாக நீங்க குறைவு காணப்படக்கூடாது, இருந்துச்சுன்னா பிரவேசிக்க முடியாது, அலர்ட்டா இருங்கன்றார். அப்போ இந்த பயம் கிறிஸ்துவ ஜீவித்துல ரொம்பவே அவசியமா இருக்கு, கண்டிப்பா இருக்கும். ஆனா நம்ம இதுல காமிக்கிறத விட உலகத்துக்கு அதிகமா என்ன பண்றோம்னா காமிக்கும் இல்லைங்களா. இப்ப பாருங்க, சில நேரங்களை பாத்தீங்கன்னா நாம டாக்டர் கிட்ட போறோம், போயிட்டு அவரு சில மருந்து கொடுத்தாரு, நீங்க வந்து கண்டிப்பா இந்தந்த வேலை சாப்பிடணும், ஒரு வேலை சாப்பிடாமட்டீங்கன்னா அவ்வளவுதான் சொன்னா பாருங்க என்ன பண்றோம். ஆமா, காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு இதை நீங்க பண்ணுங்கன்னா அலாரம் கூட வைக்க மாட்டோம், அலாரம் கூட தேவைப்படாது, தேவை இல்ல, என்ன பண்ணிக்கணும் டக்குன்னு. இது இது ஒரு அலர்ட்னஸ், இது ஒரு வகையான அலர்ட்னஸ். ஒரு புது பைக் வாங்கி வெளியே ஹாலுக்கு நிப்பாட்டினா எங்க உள்ள இங்க உட்கார்ந்து இருக்கும் போது சைட் லாக் போட்டேன்னா பைக் எடுத்துருவாங்களா, இந்த மாதிரிலாம் என்னங்க நமக்குள்ள ஒரு வகையான பயம் வருது பாத்தீங்கன்னா. இந்த பயம் இது எதுல இருக்குன்னு சொல்றாருன்னா, நீங்க வந்து உங்க கிறிஸ்டியன் லைஃப்ல இருக்குன்ற, கிறிஸ்டியன் லைஃப்ல நீங்க தேவனுடைய கண்களுக்கு முன்பாக குறைவு படாத படிக்கிறீங்கன்னா ரொம்ப அலர்ட்டா இருங்கன்ற. அப்போ இந்த ஒரு விஷயம் பவுல் அங்க பேசிட்டு இருக்காரு. ஆனா இந்த அலர்ட்னஸ் வந்து இன்னைக்கு பேரிஸ் கபை பேசபைக்காரங்களும் கிடையவே கிடையாது. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ஒரு டைம் ஞானசேனம் எடுத்தா போது எங்க போயிருவோம், நாங்க கன்ஃபார்மா ஓவர் கான்பிடன்ஸ்ல இருக்கிறாங்க அவங்க. ஆனா இதை வந்து அப்படி கண்டிப்பா தேவன் சொல்லவே இல்லை. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் ஆகாதவனாய் போகாத படிக்கு அப்படின்னா. அப்ப அவரே என்ன பண்றாருன்னா, ஒருவேளை நான் கூட என்ன ஆயிருவேன், ஆகாதவனாய் ஆயிருவேன், ஆனா அப்படி ஆகாதவனாய் போகாத படிக்க என்ன பண்றேன், என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்து. அதே போல அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு என்ன புத்தி சொல்றாருன்னா, நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் என்ன பண்ணு, ஆமா விழாத படிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் சொல்றான். அப்போ இந்த அலர்ட்னஸ் இது ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கணும். நம்ம தேவனுக்கு முன்பாக குறைவுபட்டிருக்கிறோமா, எந்தெந்த வகையில குறைவுபட்டிருக்கிறோம், இதை குறிச்சு ஒவ்வொரு நாளிலுமே நாம அங்க ஜாக்கிரதையா. ஒருவேளை குறைவு இல்ல, எந்த ஒரு பயம் இல்ல, அலர்ட்னஸே இல்ல, சும்மா சகஜமா லைஃப் போயிட்டு இருந்துச்சுன்னா ரொம்ப கேர்ஃபுல், ரொம்ப டேஞ்சர். அந்த இலைப்பாறுதல நீங்க பிரவேசிக்கவே முடியாது. இது எப்படி தெரியுமா, ஒண்ணு மேல இங்க போய் எனக்கு ஒரு பார்க் போனாங்க, 8:30 வந்து லாஸ்ட் ட்ரெயின், கரெக்டா 8:30 ட்ரெயின். நான் கிளாஸ் 8 மணிக்கு முடிச்சுட்டு சரிங்களா, சிஸ்டர் வீட்டுக்கு கூட்டி போறாங்க, அவங்க 8:30 சாப்பாடு போறாங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு 8:20 நல்லா ப்ரேயர் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு 8:25 வரைக்கும் நல்லா பேசிட்டு 8:28 வரைக்கும் பேசிட்டு சரிங்க சார் நான் போயிட்டு வரேன்னா ட்ரெயின் இருக்குமா, அது மாதிரி போய். அதே போல கிறிஸ்டியன் லைஃப்ல இந்த அலர்ட்னஸ் இல்லைனா, அதுவும் எந்த மாதிரி அலர்ட்னா, நீங்க ஆவிக்குரிய லைஃப்ல தேவனுடைய பார்வையில நீங்க எப்படி இருக்கிறீங்க, குறைவா இருக்கிறீங்களா இல்லையா, அதை நீங்க எப்பவுமே என்ன பண்ணுங்கன்னா ரொம்ப உங்களுக்குள்ள அலர்ட்டா இருங்க சொல்லி அங்க சொல்றாரு. ஆனபடியினால் அவருடைய இலைப்பாறில் பிரவேசிப்பதற்கான வாக்கு தத்துவம் நமக்கு உண்டாயிருக்க அதில் ஒருவனும் உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் குறைவுபட்டவனாக தேவனுக்கு முன்பாக காணப்படாத படிக்கு அலர்ட்டா இருங்க. இதுதான் முதல் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க சொல்றாரு. ஏனா அது காரணம் என்ன தெரியுமா அப்படி சொல்லிட்டு இப்ப மீண்டுமாக அப்போஸ்தலனாகிய பவுல் 3 அதிகாரத்துல சொன்ன அதே காரியத்தை இன்னும் சில வேற மாதிரி பேசுறாரு. இப்ப நீங்க 2 வசனம் படி.
சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது.
சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது மீண்டுமாக வாசிக்கிறார்.
சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால்
அப்போ சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல. எந்த சுவிசேஷம் யாருக்கு அறிவிக்கப்பட்டுச்சீங்க? இஸ்ரேல் ஜனங்களுக்கு. இது பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன அறிவிக்கப்பட்டுச்சாமோ, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுச்சா, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுச்சா, வசனம் இருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அது ஈஸி தான். ரொம்ப சிம்பிள் ஆன்சர், சுவிசேஷம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, குட் நியூஸ், நல்ல செய்தி, நற்செய்தி, குட் நியூஸ், நல்ல செய்தி. ஆமா, பழைய ஏற்பாடு நாட்டில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் நற்செய்தி சொன்னார். என்ன தெரியுங்களா? மோசே அனுப்புனார், போய் அனுப்பி நீ போய் சொல்லு. என்ன சொல்லு? ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு கொடுத்த அந்த வாக்குத்தப்படி நான் உங்களைய பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொண்டு போக போறேன், அங்க நல்லா இருப்பீங்க. இது குட் நியூஸ் இல்லைங்களா? குட் நியூஸ். ஆனா வாங்க, ரிசீவ் பண்ணாங்க, ரிசீவ் பண்ணாங்க. ஆனா எப்படி ரிசீவ்
பண்ணிட்டாங்களா?
கேட்டவர்கள் ரிசீவ் பண்ணாங்க, ஆனா அவங்க எதுல மிக்ஸ் பண்ணல, அதுல விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால். அது இங்கிலீஷ் எப்படி வருதுன்னா not being mixed with faith. கேட்டாங்க, ஆனா அதுல என்ன மிக்ஸ் ஆகல, ஃபெய்த் வந்து இல்ல இல்லைங்களா? சோ கேட்டாங்க, அப்படியா, சரி வரோம் சொல்லி போனாங்க. ஆனா போற வழியில அவங்களுக்கு விசுவாசம் இல்லாம போனாங்க. ஏன்னா படிங்க நீங்க, மோசே பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த வழியில போயிட்டு இருக்கும் போது அப்போ இந்த குட் நியூஸ் சொல்லுவாரு. உபாகமம் எட்டாம் அதிகாரம் 7-9 வரை.
அதிகாரம் 17
அவர் 40 வருஷமாய் யாரை ஆலோசித்தார்?
அவர் 40 வருஷமாய் யாரை ஆலோசித்தார் என்ற வார்த்தைக்கு என்ன விளக்கம் பார்த்த ஞாபகம் இருக்குங்களா? இது இங்கிலீஷ் எப்படி வருது பாருங்க, அதுல படிக்கும் போது இங்கிலீஷ்ல இங்கிலீஷ்ல படிங்க.
Now with the womb was he angry 40
years. Angry 40 வருஷமா யார்கிட்ட போயிட்டு கோபமா இருந்தா இங்க வருது இல்லைங்களா? ஆனா கேஜேவில படிச்சு பாத்தீங்கன்னா 40 வருஷமா அவர் தேவன் யார்கிட்ட யார் கூட வருத்தத்தோட இருந்தா துக்கத்தோட இருந்தா அப்படின்னு தெரியுங்களா? அந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்காங்க, தேவனை வருத்தப்படுத்திருக்கிறான், பயங்கரமா துக்கப்படுத்திருக்கிறாங்க. என்ன மாதிரி துக்கப்படுத்திருக்காங்க தெரியுங்களா? இப்ப பாரு, நம்முடைய சின்ன பையன் இருக்கான் இல்லைங்களா, நம்ம குழந்தையா இருக்கிறாங்களா? இப்ப குழந்தைய வந்து கேட்கறாங்க, காலைல எழுந்துக்கா அப்பா என்ன இன்னைக்கு சோறு, எனக்கு சோறு போடியாப்பா எனக்கு, அப்பா நீ நாளைக்கு ட்ரெஸ் எடுத்து குடிப்பியா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் உங்களை கேட்டு உங்களை உங்க அப்பா ஸ்டாண்ட்ல இருக்கிறீங்க, பிள்ளைகள்லாம் அவங்களை கேட்கும்போது உங்க மனசுக்கு எப்படி இருக்குமே இல்லைங்களா? உண்மையிலே வருத்தம் ஏன்பா? நீ பாருங்க, பக்கத்து வீட்டு அப்பா பக்கத்து வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்குல ரொம்ப அருமையா டேஸ்டா சாப்பாடு போறான், நீ எனக்கு என்ன பண்றது இல்லை வீட்டுல போறது இல்லை அப்படி சொல்லி அம்மாட்ட சொன்னாங்க எப்படி இருக்கும் அம்மா? பொழுதுக்கு நீ என்னமா சமைக்கிறப்பா அவங்க வீட்டுல பாரு எப்படி அவன் என்ன சூப்பரா சமைக்கிறான், பிசாம நான் அங்க போயிடுறேன் அப்படி சொன்னா மனசு உண்மையிலே அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும், குடுக்கணும் இருக்குமா? உண்மையிலே இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, ஒரு நாள் ரெண்டு பரவாயில்ல சின்ன பையன் விட்டுறலாம், ஆனா 40 வருஷம் இவங்க பண்ணிருக்கிறாங்க. நீங்களா செய்வீங்களா? தண்ணி கிடைக்குமா, சாப்பாடு கிடைக்குமா? இந்த மைண்ட்லயே தேவனை பரிச்சை பண்ணாங்களாமா, டெஸ்ட் பண்ணாங்களாமா? தேவன் பார்த்தார், உண்மையிலே வருத்தம் ஆயிடுச்சாரு. என்ன பாரு, ஆனா இதோட ஏன் கம்பேர் பண்றாருன்னா, இதான் நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இப்ப பாக்கலாம், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் சொல்லி இப்ப பாக்கலாம். அப்போ இப்படிதான் இஸ்ரேல் ஜனங்கள் தேவனை அவங்க பரிச்சை பார்த்தாங்க. காரணம் அவங்க தேவனுடைய அந்த வாக்குத்தின் மேல விசுவாசமே இல்லாம போயிட்டான். கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லைனா ஏன் நமக்கு கூட பிரயோஜனப்படாம கூட என்ன போறதுக்கு வாய்ப்பு இருக்குது? நாம கூட நிறைய சப்ஜெக்ட் கேட்கிறோம், ஆனா கேட்டது எல்லாமே வேஸ்டா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்பனா நீங்க விசுவாசம் இல்லாம, என்ன விசுவாசம்னா சோ நாம சபைக்கு போயிருவேனா, சபைக்குல நான்லாம் போவேனா, இல்ல நாம இந்த ஓட்டத்தை முடிச்சிருவோமா, இந்த மாதிரிலாம் சில கேள்விகள். அது மாத்திரமல்ல, பூமியில வரக்கூடிய சின்ன சின்ன பாடுகள், சில சின்ன கஷ்டங்கள் வரும்போது என்ன ஃபீல் பண்ணுவோம், தேவன் கூட இருக்கிறாரா இல்லையா இல்லைங்களா? சோ இப்படிதான் நாம அங்க ஃபீல் பண்ணுவோம். ஆனா இந்த மாதிரி குணம் அங்க இருக்காதபடிக்கு ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா அந்த ஜனங்கள் விசுவாசம் இல்லாமல் அந்த வார்த்தைகளை கேட்டாங்க, அதனால அவர்களால் பிரவேசிக்க கூடாமல் அங்க போயிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு நாம தேவனுடைய மிகப்பெரிய கிருபையில நாம வந்திருக்கிறோம். அப்போஸ்தலன் நாயக பவுல் அங்க எச்சரிக்கிறாரு. இப்ப மூன்றாம் வசனம் படி, நாமோ இவர்கள் என்னுடைய இலைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தில் நாம இது எப்ப ஆணையிட்டார், நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம், எப்ப கோபத்தில் ஆணையிட்டார்னா அந்த கடைசி 10வது டெஸ்ட்ல என்ன சொன்னாங்கன்னா, வந்தான் ஊர் ரொம்ப அருமையா இருக்குது பாருங்க, திராட்சை குழந்தைலாம் இருக்குது, அது உண்மையிலேயே பாலும் தேனும் மூடுகிற தேசம் தான், ஆனா நம்ம போக முடியாது அப்படி சொல்லிடுவாங்க. தேவன் ரொம்ப கோபமாயிரும், அப்போ கோபத்துல ஒரு தீர்மானம் பண்ணிடுவாரு, நீங்க என்னுடைய இலைப்பாறுதல பிரவேசிக்கவே அங்க மாட்டேங்க சொல்லி ரொம்ப கோபத்துல அங்க தேவன் அங்க முடிவெடுத்துருவாரு. ஆனா இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு மிக முக்கியமான பாயிண்ட அங்க சொல்றாரு, நீங்க அப்படி கண்டினியூ பண்ணுங்க. நாங்க
தேவன் தம்முடைய கிரியை எல்லாம் முடித்து ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று ஏழாம் நாளை குறித்து ஓரிடத்து சொல்லியிருக்கார்.
இங்க வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு புது பாயிண்ட் ஓபன் பண்றார். இந்த பாயிண்ட் நல்லா கவனிக்கணும் நீங்க. மேலும் அதாவது தேவன் தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்து ஏழாம் நாளில் என்ன பண்ணியிருந்தாராமா, ஓய்ந்திருந்தார் என்று ஏழாம் நாளை குறித்து ஒரு இடத்தில் சொல்லியிருக்கிறார். அப்போ அன்றியும் என்னன்னா தேவன் ஏழாம் நாள்ல ஓய்ந்திருந்தார், அதை பத்தி நமக்கு தெரியலீங்களா? இந்த பாயிண்ட் நம்ம அனைவருக்கும் தெரியும். ஏழாவது நாள்ல தேவன் ஓய்ந்திருந்தாரா, எங்க ஓய்ந்திருந்தாரு? 6 நாள் கிரியை பண்ணி ஏழாவது நாள் என்ன பண்ணாராமா, ரெஸ்ட் எடுத்தார். அப்ப ரெஸ்ட் எடுத்தார்னா எப்படி எடுத்திருப்பாரு, அப்பாடா எல்லாம் முடிச்சாச்சு அப்படியா? ஏன்னா தேவனை பத்தி பைபிள் என்ன படிக்கிறோம் தெரியுங்களா, பைபிள படிங்க, ஏசியா 40:28, ஏசியா 40:28.
பூமியின் கனியாந்தங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை, இதை நீ
அறிவாயோ? அப்ப தேவன் என்னைக்குமே ரெஸ்ட் எடுக்க மாட்டார். ஆனா வசனம் சொல்றார், மேலும் ஒரு இடத்தில் தேவன் ஏழா
கிரியையெல்லாம் முடித்து ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று ஏழாம் நாளை குறித்து ஒரு இடத்தில் சொல்லியிருக்கார். ஆதியாகமம் 2:2 அங்க பத்தி பேசியிருக்கார். அப்போ இது ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லணும்? அப்போ தேவன் ஓய்ந்திருந்தாரா? ஏழாவது நாள்ல ஓய்ந்திருந்தார்னா என்ன அர்த்தம் கண்டுபிடிக்கலாம்? சோ ஏழாவது நாள் எதை குறிக்கிறது? ஏழாம் நாள் எதுங்க? இதான் இல்லைங்க, இத ஏழாம் நாள் புரிஞ்சுங்களா? தேவனுடைய ஏழாவது 7000 வருஷம் இல்லைங்களா? சோ அது ஏழாம் நாள் ஓய்ந்திருந்தார்னா மனுஷனை உண்டாக்குனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அங்க இருந்து நைட் ஆகணும், எல்லா வேலையும் முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் எந்த சிருஷ்டிப்பு வேலையே அவர் பண்ணல இல்லைங்களா? ரெஸ்ட் கண்டிஷன் ஆயிட்டார். ஆனா இந்த 7000 வருஷம் இதான் தேவனுடைய இலைப்பாறுதல் கூடிய நாள். சோ டோட்டலா 7000 வருஷம். இந்த இலைப்பாறுதல் நாள்ல தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார், நீங்க என்னுடைய இலைப்பாறுதல பிரவேசிக்கலாம் சொல்லி கொடுத்தா சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க மென்ஷன் பண்றாரு. ஆனா தேவன் ஓய்ந்திருந்தார் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இந்த வார்த்தையை வச்சு நம்முடைய சகோதரர் 7ஆம் சகோதரர் வந்து நமக்கு பாயிண்ட் கொடுக்கிறார். என்னன்னா இப்ப தேவன் ஓய்ந்திருந்தார் அப்படின்னா அவர் எந்த வேலையும் செய்யல அப்படின்னு நம்ம அர்த்தம் கிடையாது. ஏன்னா நம்ம இயேசு கிறிஸ்து என்ன சொல்றா தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து பத்தி நீ படிங்க. இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவனை பத்தி சொல்லும் போது யோவான் 5:17 நீங்க படிங்களேன். யோவான் 5:17 என் பிதா இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கார்? என்ன பண்ணிட்டு இருக்கார்? ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு சொன்னாரா? வேலை செஞ்சிட்டு இருக்காரு. அப்போ என்ன அர்த்தம்? ஏழாம் நாள் ஓய்ந்திருந்தார், தேவன் இன்னமும் வேலை பண்ணிட்டு இருக்காரு. என்ன அர்த்தம்னா சிம்பிள், தேவன் எல்லா வேலை சிருஷ்டிப்பு வேலை முடிச்சிட்டாரு. ஆனா முடிச்சாலும் தேவன் அவரு பிளான் பண்ணிட்டு இருக்காரு, எல்லா கிரியும் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா எங்க ரெஸ்ட் ஆயிட்டாருன்னா தன்னுடைய மைண்ட்ல அவருக்கு ரெஸ்ட் ஆயிட்டார். என்ன என்ன ரெஸ்ட்னா, இது என்ன மாதிரியான ரெஸ்ட்னா, ஓகே எல்லாம் ரெடியா பண்ணிட்டேன், இப்ப மனுக்குலம் விழுந்து போச்சு, இனிமே இந்த மனுக்குலத்தை மீண்டுமாக திருப்பி என்கிட்ட ஒப்படைக்கூடிய பொறுப்பு இப்ப யார்கிட்ட இருக்குன்னா நான் என்னுடைய குமார் கிட்ட கொடுத்துறேன், அவர் பாத்துக்குவார், அவர் பாத்துக்குவார் அப்படி சொல்லிட்டு அந்த வேலையில தேவன் மனதளவில் ரெஸ்ட் எடுத்துட்டாரு. நாம கண்டுபிடிக்கிறோம். அப்போ இதை குறிச்ச நம்முடைய சகோதரர் என்ன சொல்றாருன்னா தேவன் கர்த்தர் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டார், அவர் பாத்துக்குவார். அப்போ இந்த நம்பிக்கை குறிக்குது. இப்பேற்பட்ட இலைப்பாறுதல்ல தேவன் என்ன பண்ணாராமா பிரதிஷ்டார்னா, இதே இலைப்பாறுதல் கத்தர் மேல நம்பிக்கையாயிருந்து அவர் பாத்துக்குவாரு அப்படின்னு இருக்கக்கூடிய இலைப்பாறுதல்ல நாம கூட என்ன பண்ணுமாமா, இந்த ஒரு மாம்சத்துல இருக்கும் போது நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க இருங்க சொல்லி இதான் நம்முடைய பிரதர் பாயிண்ட் கொடுக்கறாரு. அப்போ இந்த பூமியில நாம இந்த பூமிக்குரிய காரியங்களை குறிச்சு கவலைப்பட தேவையில்லை, உலகத்தின் காரியங்களை குறிச்சு எதிர்கால வாழ்க்கை குறிச்சு கவலைப்பட தேவையில்லை. யார் பாத்துக்குவார்னா கத்தர் பாத்துக்குவார். ஏன்னா கத்தர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுங்களா, 2ஆம் வருகை வந்திருந்து இல்லைங்களா, அவர் சில முக்கியமான வேலைகள் பண்ணிட்டு இருக்காரு, தம்முடைய சபை என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இந்த வேலையெல்லாம் அவர் தான் பண்ணிட்டு இருக்கும் போது நாம என்ன பண்ணிக்கணும்னா, ஓகே அவர் பாத்துக்குவார், நம்ம லைஃப்ல எது நடந்தாலும் அவர் பாத்துக்குவார், அந்த ஒரு நம்பிக்கை இருக்கணும்ன்றார். இது வந்து தற்காலிக இலைப்பாறுதல், நிச்சயமாக பிரவேசிக்கணும். இந்த மாதிரி பிரவேசிக்கணும்னா தேவனுடைய நிஜமான இலைப்பாறுதல்ல அதாவது பரலோகத்துக்கு அங்க போகவே முடியும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க அருமையாக அங்க சொல்றாரு. அப்போ தேவனுடைய இலைப்பாறுதல பிரவேசிக்கக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கார் அப்படி சொல்லிட்டு இப்பதான் 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் ஒரு விஷயம் பேசுறாரு. இத படிச்சுட்டு நீங்க எனக்கு விளக்கம் கொடுங்க, என்ன பேசுறாரு நீங்க உங்களுக்கு படிச்சு பாருங்க, இது என்ன புரியுது நீங்க சொல்லுங்க. 5ல் இருந்து வாசிங்க. நினைச்சேன் ஆனா சங்கீதத்துல 95ஆம் சங்கீதத்துல தாவீது என்ன சொல்லிருக்கிறாருன்னா இன்று அவருடைய சத்தத்தை கேட்டீங்கன்னா அன்னைக்கு இளைப்பாறுதல் அவங்க என்ன பண்ற பிரவேசிக்கல. ஆனா இப்போ நீங்க சத்தத்தை கேட்டீங்கன்னா அப்ப என்ன குறிக்குது? இன்று சொல்றாருனா இன்னமும் என்ன இருக்கு, இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது இன்னும் முடியல. நான் நினைச்சேன் ஓகே அன்னைக்கே முடிஞ்சு போச்சு நினைச்சேன், ஆனா முடியல. அப்பதான் ஒரு விஷயம் புரிஞ்சுட்டேன், அன்னைக்கு யோசுவா மூலமா என்ன எங்க போனாங்க போனாங்க போனதுனால எல்லாம் முடிஞ்சு நினைச்சிட்டேன், ஓ எல்லாம் இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிட்டாங்க நினைச்சேன். ஆனா இல்ல. அப்ப என்ன தெரியுமா, யோசுவா மூலமா இஸ்ரேல் ஜனங்கள் என்னதான் கானானுக்குள்ள போனாலும் அந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்கலையாம். பிரவேசிட்டாங்கன்னா நமக்கு இன்னொரு இளைப்பாறுதல் இருக்க வாய்ப்பு இல்ல. ஆனா இல்ல. அப்ப இதை கண்டுபிடிக்கிறோம், தேவன் இன்னொரு இளைப்பாறுதல் வச்சிருக்கிறாரு சொல்லி இந்த பாயிண்ட் ஓபன் பண்றாரு. ஆனா யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தார் இல்லைங்களா? உண்மையிலே பாருங்க, நீங்க பைபிள படிங்க, நீங்க படிச்சுட்டு இந்த வசனத்துக்கும் அந்த வசனத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா இந்த வசனம் இப்படி சொல்லுது, அங்க நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா யோசுவாக்கு மூலமாக தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுத்தாராமா, அங்க அப்படி சொல்றாரு. நீங்க படிங்களா யோசுவா புஸ்தகம், யோசுவா புஸ்தகம் 21:43-44, 45 படிங்க.
இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரேலுக்கு கொடுத்தேன் என்று அவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார்.
அப்புறம்
அவர்கள் அவைகளை சுதந்திரித்துக் கொண்டு அவைகளில் குடியிருந்தார். கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி எல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பாற பண்ணினார்.
என்ன வார்த்தை வருது? இளைப்பாற பண்ணினார். அப்ப யோசுவா மூலமா இஸ்ரேல் ஜனங்க என்ன கழிச்சிருச்சு? இலைப்பாறுதல் கழிச்சிருச்சு. ஆனா பவுல் என்ன சொல்றாரு? இல்ல நீங்க படி, யோசுவா அவர்களை இலைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே. ஆனா சொல்லியிருக்கிறாரு வேறொரு நாளை குறிச்சு பைபிள் இருக்குது. அப்புறம் என்ன அர்த்தம்? யோசுவா இலைப்பாறுதலுக்கு உட்படுத்தவே இல்ல. இங்கதான் அப்போஸ்தலன் போல் பேசுறாரு. ஆனா அங்க பைபிள்ல என்ன படிக்கிறோம்? தேவன் என்ன பண்ண இளைப்பாறுதலை கொடுத்தாராம். அப்ப இதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் எப்படி புரிஞ்சுக்கலாம் சொல்றது? புரிஞ்சுக்கலாம். இந்த பாயிண்ட் புரிஞ்சுங்க. இந்த பாயிண்ட் அப்போஸ்தலன் பவுல் இங்க சொல்றாரு, யோசுவா வந்து இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தலையாமா? உட்படுத்தி இருந்தார்னா ஒரு நாளைக்கு சொல்லியிருப்பாரு, வேறொரு நாளைக்கு குறிச்சு சொல்லியிருக்க மாட்டார். அப்படி இருக்கும்போது யோசுவா இளைப்பாறுதலுக்குள்ள உட்படுத்தல. ஆனா அங்க என்ன பண்ணி வசனம் படிக்கிறோம், தேவன் இளைப்பாறுதல் கொடுத்தாராம். அப்ப இது என்ன அர்த்தம் கண்டுபிடிக்கும் போது நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, அந்த இடத்துல இஸ்ரேல் ஜனங்கள் தான் கீழ்ப்படியாமைக்குள்ள இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கல. ஆனா தேவன் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் ஆபிரகாம் ஈசாக்கு என்ன சொல்லியிருந்தாரோ அவருடைய பட்சத்துல எல்லா ஆசீர்வாதம் என்ன பண்றார் தேவன் கொடுத்துட்டார். அவருடைய பார்வையில இளைப்பாறுதல் தேவன் கொடுத்துட்டார். ஆனா இவங்க உள்ள பிரவேச்சவங்க அந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளவே இல்லை. உண்மையிலே என்னதான் கொடுத்திருந்தாங்க, நீங்க போற தேசத்துல எந்த ஒரு பிரச்சனை இருக்காது, சுமூகமா நீங்க வாழலாம், இதை தேவன் கொடுத்துட்டார். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா, ஊருக்குள்ள போனதுக்கு அப்புறம் முதல் வந்த ஆபத்து, முதல் வந்த பிரச்சனை என்ன என்ன பேஸ் பண்ணாங்கன்னா போர். இல்லையா? போர் பஞ்சாங்களா? ஃபர்ஸ்ட் எல்லா சுற்றிக்கும் எல்லா ஜாதியும் என்ன பண்ணும், போர் பண்ணி துரத்தணும். ஃபர்ஸ்ட் உள்ள போனதுக்கு அப்புறம் இதான் பெரிய பிரச்சனை, அவங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கவே இல்லை. ஆனா தேவனுடைய பட்சத்துல அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக் கண்டிஷன் தேவன் கொடுத்தாரு, ஆனா அவங்க பெற்றுக்கொள்ளவே இல்லை. ஒரே காரணம், அது அவங்க கீழ்ப்படியாமை நிமித்தமாக என்று இங்கதான் அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க சொல்றாரு. ஆனா நீங்க பாருங்க வசனம் இப்படிலாம் சொன்னதுக்கு அப்புறம் அன்னைக்கு வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு பிரவேசிக்கல, ஆனா சங்கீதக்காரன் சொன்னபடி நமக்கு இன்னொரு வாய்ப்பு தேவன் கொடுத்திருக்கிறாரு, அது மிகப்பெரிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பு இப்ப நமக்கு முன்னாடி இருக்கிறது. அந்த வாய்ப்பு எப்ப கிடைக்கும் தெரியுமா? 9 வசனப்படி,
தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் வருகிறதா?
இதான் விஷயம். இது எப்பதான் வரப்போகுது? இனிமேல் தான். அது எப்பனா? பரமக்கரன் இந்த பூமியில ஓட்டத்தை முடிச்சு பரலோகத்துக்கு போறாங்க பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப அருமையான இளைப்பாறுதல். இந்த இளைப்பாறுதல் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இளைப்பாறுதலை நம்ம ஒவ்வொருவரும் பிரவேசிக்கணும். இந்த இளைப்பாறுதலை பிரவேசிக்கிறதுக்கு ரொம்பவே ஜாக்கிரதையாக அங்க இருக்கணும் சொல்லிட்டு இங்கதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பேசிட்டு இருக்காரு. அப்போ இப்படி எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு வார்னிங் கொடுக்கிறாரு. நீங்க படிங்க அந்த வார்னிங். 7 வசனம்,
ஏழாம்
வசனம் மிக முக்கியமான வசனம். என்னன்னா, இன்று அவருடைய சத்தத்தை கேட்டீங்கன்னா உங்கள் இருதயத்தை என்ன பண்ணாதீங்க, கடினப்படுத்தாதீங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்க, கடினப்படுத்தினாங்க. ஏன்னா நீ கடினப்படுத்தினதுக்கு அப்புறம் அவங்க பிரவேசிக்கல. அதுக்கப்புறம் வெகு காலத்துக்கு பின்பாக, எதுக்கப்புறம், யோசுவா காலத்துல இருந்து 500 வருஷத்துக்கு அப்புறம் தாவீது வந்தார். அவர் வந்து என்ன பண்ணாராமா, வெகு காலத்துக்கு பின்பு தாவீது சங்கீதத்திலே இந்த மாதிரி சொல்லியிருக்காரு சொல்லி அங்க பேசுவார். ஆனா நமக்கு என்ன ஒரு பாடம்னா, அன்னைக்கு அவங்க எதனால தேவன் இலைப்பாறுல பிரவேசிக்கலன்னா ஒரே காரணம், இருதயம் என்ன கடினமாச்சு. அதே போல இன்னைக்கு நீங்க என்ன ஆயிக்கிறாங்க, கடினமாக்கிறாதீங்கன்றார். சரிப்ப கண்டுபிடிக்கலாம் இருதய கடினம்னா என்னன்னு பார்க்கலாம். சோ இங்க தேவன் என்ன பண்ணிக்கா தெரியுங்கன்னா, ஒரு மெடிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல பேசிட்டு இருக்க, அதாவது மெடிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலனா மருத்துவ ரீதியா பேசிட்டு இருக்க. உங்கள் இருதயத்தை நீங்க என்ன பண்ணாதீங்க, அது என்ன இருதயம் கடினம், பொதுவா இருதய கடினம் பாத்துருக்கீங்க, யாருக்கு ஆயிருக்கா அந்த மாதிரி இருதய கடினம் என்ன, கல்லு மனசா இருக்குமா, கல்லு மனசு. மிகப்பெரிய பாயிண்ட், என்ன பாயிண்ட் தெரியுமா, ஆக்சுவலி இது வந்து இந்த கிரேக்க வார்த்தை செக் பண்ணி பார்க்கும்போது அங்க அதுல அந்த அந்த கிரேக்க வார்த்தையிலிருந்து தான் ஒரு நோயுடைய பேர் கொடுக்குறாங்க. அந்த நோய் என்ன நோய்னா, இருதய சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு அந்த பேர் வரும். என்னன்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க, ஸ்க்ளீரோசிஸ் என்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்க, ஸ்க்ளீரோசிஸ். அது வந்து இருதய சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு வழங்கக்கூடிய பேர், ஸ்க்ளீரோசிஸ். ஸ்க்ளீரோசிஸ்னா டைட் ஆகும், கடினமாகும், சதை வந்து டைட் ஆயிடும், ரொம்ப கடினமாயிடும். சோ அப்படி பார்க்கும்போது மெடிக்கல் டேர்ம்ல பார்க்கும்போது ஒரு வகையான நோய்க்கு என்ன பேரமா, ஆர்டீரியோ ஸ்க்ளீரோசிஸ் ஒரு பேர், ஆர்டீரியோ ஸ்க்ளீரோசிஸ். இது இங்க புரிஞ்சுக்கோ, ஆர்டீரியோனா ஆர்டரிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஆர்டரிஸ் என்ன, ஆர்டரிஸ் என்ன, நரம்பு இல்லைங்களா. ஆர்டரிஸ்னா ஆக்சுவலி நம்முடைய உடம்புல ரெண்டு டைப் ஆஃப் நரம்பு, தமிழ்ல சொல்லுவாங்க சிறை தமனி, சிறை ஆக்சுவலி ரெண்டுமே என்னங்க, நரம்பு தான், ஆனா ரெண்டு வேற வேற பேர், சிறை ஆனா ரெண்டு நரம்பு தான். என்ன வித்தியாசம் தெரியுங்களா, சிறை வந்து நல்ல ரத்தத்தை என்ன பண்ணுன்னா பாடிக்கு எடுத்து கொண்டு போகும், தமனி வந்து கெட்ட ரத்தத்தை என்ன பண்ணும் பாடி, இந்த ஹார்ட்டுக்கு எல்லா உடம்புல எல்லா கெட்ட ரத்தத்தையும் என்ன ஹார்ட்டுக்கு கொண்டு போகும். இதான் சிறை தமனி உடைய வித்தம். இதை இங்கிலீஷ்ல சொல்லும் போது சிறைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்டரிஸ் சொல்லுவாங்க. அதே போல தமனிக்கு வரும்போது வெயின் என்ற வார்த்தை ஜெனரலா யூஸ் பண்ணுவாங்க, இதான் அர்த்தம். அப்போ ஆர்டீரியோ ஸ்க்ளீரோசிஸ்னா நல்ல ரத்தம் கொண்டு போகக்கூடிய அந்த சிறை குழாய்கள், ரத்த குழாய்கள் நரம்புகள், அது ஸ்க்ளீரோசிஸ் சொல்லும் போது தடிமனாயிருமோ, அந்த நரம்புகள் வந்து ரொம்ப கடினமாயிருமா, அப்படி ஆகும்போது என்ன தெரியுங்களா, ரத்தம் ஈஸியா ஆகாது, ஈஸியா பாஸ் ஆகாதாம், அது ஒரு நோய் ஆமா. அதுக்கப்புறம் இன்னொரு நோய் இருக்கு, அந்த நோய் பார்த்தா இங்க தேன்னு பேசிட்டு இருக்காரு, லிட்ரலா பார்க்கும்போது அதுக்கு பேரு கொரோனரி ஸ்க்ளீரோசிஸ் சொல்லுவாங்க, கொரோனரி ஸ்க்ளீரோசிஸ். அது என்ன கொரோனரினா, அது கூட ஹார்ட்டுடைய மசில் இருக்குங்களா, ஹார்ட்டுடைய மசில், அந்த மசில் வந்து டைட் ஆச்சுன்னா அந்த நோய்க்கு என்ன பேராமா, கொரோனரி ஸ்க்ளீரோசிஸ் சொல்லுவாங்க. அப்ப இந்த விஷயத்தை பத்தி என்ன பண்ணிக்காருன்னா, இங்க பேசிட்டு இருக்காரு, உங்கள் இருதயம் கடினப்படாத படிக்கு என்ன பண்ணுங்க, எச்சரிக்கையா இருக்குன்னா என்ன அர்த்தங்களா, நம்முடைய இருதயத்துடைய ஃபங்க்ஷன் என்ன, ஹார்ட் ஃபங்க்ஷன் என்ன, பம்ப் ஃபங்க்ஷன். அது பம்ப்னா தான் எல்லா பிளட்ல கூடிய அந்த ஆக்சிஜன் வந்து எல்லா பாடிக்கும் போகும், அதாவது ஆக்சிஜன் ஜீவன், அப்பதான் எல்லா பாடிக்கும் ஜீவன் கிடைக்கும். ஆனா ஹார்ட் ரொம்ப மசில் வந்து தசை வந்து டைட் ஆச்சுன்னா, இறுக்கம் ஆயிடுச்சுன்னா, கடினம் ஆச்சுன்னா என்ன ஆகாது, பம்ப் ஆகாது. ஏன்னா ஹார்ட் பம்ப் ஆகுது, பாத்துருக்கீங்களா படத்துல பாத்துருக்கீங்களா, ஹார்ட் பம்ப் ஆகுது ரெடி ஆகும், அந்த ரெண்டு பார்ட் ஃபர்ஸ்ட் லப் டப் 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 இல்லீங்களா, இது எப்படி பம்ப் ஆகும், ஆனா டைட் ஆச்சுன்னா ஒண்ணு என்ன பண்ண முடியாது, அந்த ஹார்ட் பம்ப் சரியா ஒர்க் ஆகாது. அப்ப என்னன்னா பிளட் சர்க்குலேஷன் வந்து எல்லா பாடிக்கும் அங்க போகாது. என்ன சொல்ல வர்றாருன்னா, அதே போலத்தான் நான் உங்களுக்கு நிறைய சிகிச்சை கொடுத்து நிறைய குணங்கள் வளருவதற்கு, நல்ல குணங்கள் வளர்றது மூலமாக நீ கீழ்ப்படுத்துள்ள சந்ததியாக மாறுவதற்கு நான் சில விஷயம் என்ன பண்றேன், உங்களுக்கு சில விஷயம் ஸ்டெப் எடுக்கிறேன். ஆனா உங்க ஹார்ட் என்ன ஆகுறது, அதுக்கு எனக்கு இடம் கொடுக்கறது, நான் பிளட் எல்லாம் சர்க்குலேட் பண்ணி பாடி எல்லாம் என்ன பண்றேன், ஜீவன் கொடுக்கறதுக்கு நான் முயற்சி எடுக்கிறேன். ஆனா உங்க ஹார்ட் என்ன பண்றது இல்ல, கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்றது இல்ல, உங்க ஹார்ட் அந்த அளவுக்கு என்ன இருக்கு, கடினமா நீங்க முரண்டு பிடிக்கிறீங்க அந்த அளவுக்கு இருக்கு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் பேசிட்டு இருக்காரு. ஆனா இப்போ நமக்கு வந்துடலாம், இப்போ நமக்கு கூட அநேக நேரங்கள்ல ஹார்ட் என்ன இருக்கலாம், கடினமா. சோ பைபிள்ல இன்னொரு கடினம் பத்தி பத்தி கூட பேசப்பட்டிருக்கிறது, அது வந்து கழுத்து கடினம் சரிங்களா. ஹார்ட் வந்து கழுத்து என்ன உங்கள் படிச்சிருக்கீங்களா, கழுத்து கடினமா அதாவது மணங்கா கழுத்து அப்புறம் என்னங்க வேணிக்கும் ஸ்டிஃபா இருக்கும் என்னங்க. சில பாத்துருக்கீங்களா, சில பேர் இந்த போட்டிருப்பாங்க பாத்தீங்களா என்னங்க. ஆமா அதெல்லாம் அப்படியே பாத்து போவாங்க, குனியவே மாட்டாங்க, குனிய முடியாது. என்ன பண்ணிருப்பாங்க போட்டிருப்பாங்க. சோ இதெல்லாம் என்னன்னா இது ஒரு வகையான ஒரு டிசீஸ். இதுக்குற ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. ஆனா இங்க இருதய கடினத்துக்கு என்ன பாயிண்ட் கொடுக்கறாருன்னா ரொம்ப அருமையான பாயிண்ட், ரொம்ப எச்சரிப்பான பாயிண்ட். இன்னைக்கு நாம என்ன நமக்குள்ள இருதய கடினம் இருக்குன்னா சகோதர சகோதரிகளே, இதை குறிச்சு அப்போஸ்தலன் நாயகம் பவுல் நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்கிறாரு, ரொம்ப அருமையான ஹிண்ட். உங்களில் ஒருவனாயும் பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்பட்டு போகாதபடிக்கு எச்சரியாரு. அப்போ நம்மளுடைய இறுதி கடினம் எப்படிதான் கடினம் ஆகுதுன்னா பாவத்தின் வஞ்சனை. சேம் இஸ்ரேல் கூட அப்படிதான் ஆனாங்க. என்ன தெரியுமா, இந்த இறுதி கடினம் என்ற விஷயம் அது ஒரு நாள் நடக்கிற விஷயமே கிடையாதாம்மா, மாறாக இது ஒரு ப்ராசஸ் ஆகும். இது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தான் இறுதியமே கடினமாமா. எப்படி புரிஞ்சுக்கலாம் தெரியுங்களா, இவ பாருங்க ஒரு பாவம் இருக்கு. ஜென்ரலா உடன்படிக்கை பல நாட்கள் முதல் கொண்டே ஒரு பாவம் பார்க்கணும். அந்த பாவத்தை பார்த்தோம்னா அது நம்ம ரொம்ப அருவருப்போம், சி அந்த பேர் போகக்கூடாது அப்படி சொல்லி ஒரு டைம் நம்ம போயிடும் வச்சுக்கோம். ஸோ பல முறை பண்றோம் பாக்குறோம் அது பார்க்க அது போயிடும். ஆனா ஒரு டைம் என்ன பண்றோம்னா திடீர்னு மாம்ச பலவீனத்துல துணிக்கத்துல அங்க பண்ணிடும். பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப மனசு நொந்து போயிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஒரு சில மாசம் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் அதே பாவத்துல பலவீனத்துல விழுந்துருவோம். அப்போ துணிக்கத்துல போயிட்டோம், ஐயோ தேவன் இந்த தண்டிக்கு போறாரா, ரெண்டாம் வந்து போக போறேன்னா இல்ல அடிபட்டு சாக போறேன்னா இப்படிலாம் சம்திங் பயம் வரும். ஆனா ஒண்ணு நடக்காது. என்ன கிடைக்கும், தேவனுடைய கிருபை கிடைக்கும். எப்படி பத்து முறை பரிச்சயம் பண்ண ஆனா என்ன பண்ணாரு, தேவன் கிருபை காமிச்சா இல்லைங்களா, அது மாதிரி காமிச்சிட்டு இருப்பார். ஸோ இப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டு இருக்கும்போது கடைசி டைம் இன்னும் சில மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் அதே பாவத்தில் விழுவோம். விழுந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரு ஃபீல் ஆகும், சரி தேவன் காமிச்சு கிருபை காமிச்சிருவார் அப்படி மனசு என்ன கொஞ்சம் டைட்டா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு டைம் என்ன ஆயிருந்தா அந்த பாவம் அது அதுவாட் இருக்கும், நம்ம வேணுத்தே உள்ள என்டர் ஆயிட்டு பாத்துக்கலாம் அந்த மாதிரி அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மகாடினா இருக்கும், கடினமாயிரும். ஸோ இதுக்கு ஒரே காரணம் என்ன, தேவன் கிருப கொடுக்க 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 இது என்ன ஆயிருது இவருக்குங்க, அத ரொம்ப தப்பான முறையில பயன்படுத்திக்கிட்டா. இறுதிய கடினம்னா இப்படிதான் ஆகுமாமா, இதுதான் இறுதிய கடினத்துக்கு எப்படி ஆகுதுன்னு இதான் அர்த்தம் இல்லைங்களா. இதுக்கு உதாரணம் யார் சொல்லலாம் தெரியுங்களா பைபிள்ல, இல்லைங்க அது இல்லைங்க புதிய ஏற்பாடு யூதாஸ்காரியார், யூதாஸ்காரியத்தோட இறுதியம் கடினமா சரியா, போய் தைரியமா போய் காசு கொடுத்து என்ன பண்ற காட்டி கொடுத்து போய் பாரு, கொஞ்சம் கூட மனசு இல்ல தைரியம் வருது பாத்தீங்கன்னா. என்ன சொன்னா தெரியுங்களா, யூதாஸ்காரியாத்து எல்லாம் உட்காந்துட்டு இருந்தான் மேல் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது கேப்பா உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் சொல்லும் போது நானும் பாத்தீங்களா அந்த துணிவு வருது பாத்தீங்களா. அதுக்கப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் போயிட்டு தைரியமா போய் முத்தம் கொடுத்து என்ன பண்ணுவார்னா, ஆனா இந்த கடினம் வருதுன்னா அது எப்ப இருந்து ஆரம்பிச்சு தெரியுங்களா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆகும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சாத்தன் பூந்தானாமா புகுந்து கொஞ்சம் கொஞ்சமா இதை சொல்லி என்ன பண்ணிருப்பான். அப்ப என்ன ஆரம்பத்துல எப்படி யுதாஸ்க்கு காட்டி கொடுக்கலாமா வேண்டாமா இது தப்பாச்சே அப்படி இருந்திருப்பார். அதுக்கப்புறம் போக போக சரி பாக்கலாம் அப்படியே போப்போ ஓகே வேண்டாம் நடந்தாலும் பரவாயில்ல காட்டி கொடுத்துடலாம் அப்படி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஹார்ட் வந்து ரொம்ப கடினமாயிடுச்சு. அப்போ இதான் யுதாசுடைய நிலைமையாச்சு. இதே போலத்தான் இஸ்ரேல் ஜனங்களை கூட பாத்தீங்கன்னா தேவன் பார்த்தார், ஒரு முறை பரிச்சயம் பண்ணாங்க தேவன் கோபமானாரு ஆனா கிருபை காமிச்சார். அப்படியே பத்தாம் முறை வரும்போது இறுதிய கடினம் ரொம்ப ஜாஸ்தி ஆச்சு, 40 வருஷம் கூட அப்படிதான் இருந்தாங்க. இந்த ஒரே காரணத்தினாலதான் அவங்க தேவன் என்ன பண்ணாங்களாமா கோபப்படுத்தினாங்களாம் இல்லையா, தேவனை கோபப்படுத்தினாங்களாம். இதுதான் ஒரே விஷயம். இப்ப நாம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்னென்னைக்கெல்லாம் நம்ம தேவனை கோபப்படுத்திருக்கோம், என்னென்ன விஷயங்கள்லாம் நாம தேவனை கோபப்படுத்திருக்கிறோம் என்பதை நமக்கு தான் தெரியும். ஏன்னா அது இண்டிவிஜுவல் லைஃப் சரிங்களா, அது நம்ம தனிப்பட்ட வகையில யாரும் சொல்றது இல்ல. ஆனா நீங்க ஃபீல் பண்ணு நம்ம என்னென்னைக்கெல்லாம் தேவனை கோபப்படுத்திருக்கிறோம், இதன் மூலமா தான் நம்முடைய இதயத்தை கடினமாக்குறதின் மூலமாக நாம என்னைக்கெல்லாம் தேவனை கோபப்படுத்திருக்கோம் என்று நீங்க பர்சனல் லைஃப்ல அங்க ஃபீல் பண்ணி பாருங்க. ஏன்னா சின்ன ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்றேன் சரிங்களா. சோ இது பொதுவா எல்லாருடைய வீக்னஸ் தான், தப்பா நினைச்சுக்க வேணாம். ஆரம்பத்துல ட்ரூத் கேட்கும் போது நாம டிவி பக்கம் போகவே மாட்டோம், டிவி பக்கம் போக மாட்டோம். அப்பலாம் பயம், ஐயோ இது வந்து போத்தி பாரு மனைவி சொல்லி என்ன பண்ணுவோம், பயந்து விடுங்க போத்தி பாரு மனைவி என்ன பண்ணுவோம், என்ன பண்ணுவோம் என்ன பண்ணாங்க போத்தி பாரு மனைவி யோசிப்பேன் கிருஷ்ணன் சொல்லுவாரு, கிருஷ்ணன் அருமையா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அப்ப பாப்போம், நியூஸ் மட்டும் பாக்கலாம் மத்த எதுவும் பாக்கல. திடீர்னு ஒரு சேனல் மாதிரி வேற ஏதாவது பார்த்தோம்னா ஐயோ பாட்டோமே அப்படி சொல்லி மனசுக்குள்ள அப்படியே போக போய் இறுதியை கொஞ்சம் என்ன பண்ணும் கடினமா. சரி, அதுக்கப்புறம் இப்ப இந்த டைம் எந்த லெவல் வரைக்கும் வந்திருக்குன்னா ஐபிஎல் மேட்ச் உட்காந்து பாக்குற அளவுக்கு நான் ஃபுல்லா மைண்ட் போயிருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இது சின்ன உதாரணம், பிராக்டிகல் எக்ஸாம்பிள் போதா இல்லைங்களா. அப்ப இதான் இறுதிய கடினம். சோ இப்படிதான் அங்க இறுதிய கடினம் ஆயிட்டு இருக்கு. ஆனா தேன் பாத்துட்டு இருக்காரு ஆமா, ஆனா எதுக்கு ஒரு லிமிட் இருக்கா இல்லைங்க. ஒரு டைம் கோபம் ஆயிடுவாரு, கோபம் ஆயிட்டாருன்னா கோபத்துல என்ன முடிவெடுத்தாராமா தேவன். அங்க நான் கோபத்தில் ஆணையிட்டேன், என்ன ஆணையிட்டேன், நீங்கள் என்னுடைய இளையப்பாதலில் பிரவேசிக்க மாட்டீங்கன்றார் இல்லைங்களா. சோ அப்போ இதே விஷயம் தான் நமக்கு கூட வர வாய்ப்பு இருக்குது. அதனால ரொம்ப அலர்ட்டா இருங்க. தேவனுடைய பார்வைக்கு முன்பாக குறைவுபட்டு போகாத படிக்கு எப்படி இருங்க, அலர்ட்டா இருங்க, பயந்திருக்க கடவுள் சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க பேசிட்டு இருக்காரு. அதனால 9 வசனம் மற்றும் 10 வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுறாரு, தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. அது வந்து மில்லேனியம், அதாவது தேவனுடைய ராஜ்யம். அதுக்கப்புறம் ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். இப்ப இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரி புதர் நான் ரெடியா இருக்கிறேன், எப்படியாவது நான் தேவன் இளைப்பாறுதல பிரவேசிச்சிடணும், அதை நான் என்ன பிரதர் பண்றது சொல்லுங்க, நான் என்னதான் பண்றது, என்ன பண்ணலாம், அதை குறிச்சா அப்போஸ்தலனாகிய பவுல் ஃபைனலா வைக்கிறா இருப்பாருங்க. 11 வசனம், மொழிபெயர்ப்பு உண்மையிலே உல்டா பயங்கர கொலை போயிட்டு உண்மையில மொழிபெயர்ப்பு பண்றவங்க எப்படிதான் பண்ணாங்க தெரியல, என்ன தைரியம் தெரியல. பாருங்க சில முக்கியமான வார்த்தையுடைய அர்த்தமே நமக்கு தெரிஞ்சுக்க முடியாம போயிடுச்சு. சோ இது எப்படி வருது இங்கிலீஷ்ல நான் படிக்கிறேன் பாருங்க, இங்கிலீஷ்ல ரொம்ப அருமையா இருக்குது. இந்த 11 வசனம் மாத்திர வாசிக்கிறேன், letters labor therefore to enter into the rest. Letters labor, labor na enna laborer enna solva vela pandra velaya irukinga. Letters labor na vela seinga, prayasam pannunga, prayasam edunga. Ana inga na varudhu jaagrathai, jaagrathai vela vela seinga, jaagrathai pathi pesala ipo vela seinga. ஏன்னா தேவன் 6 வேலை செஞ்சு என்ன பண்ணார், ஓய்ந்தார். இப்ப நீங்க தேவன் இளைப்பாறுதல் பிரவேசிக்கணுமா, இந்த சுவிசேஷ யுகத்துல வேலை செய்யும், லெட்டர்ஸ் ரெஸ்ட் கிடையாது, லெட்டர்ஸ் லேபர், லெட்டர்ஸ் ரெஸ்ட். ரெஸ்ட் என்னங்க லேபர் என்ன அப்புறம் என்ன, தேர்ஃபோர் அதன் மூலமா தான் டு என்டர் இன்டு தி ரெஸ்ட். சோ அதனால லெஸ்ட் எனி மேன் ஃபால் ஆஃப்டர் தி சேம் எக்ஸாம்பிள் ஆஃப் அன்பிலீஃப். அவங்க அபிஸ்வாசனால பிரவேசிக்கல, அதனால இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, வேலை செய்யுங்க இல்லைங்களா. பாருங்க இன்னைக்கு ஒருத்தர் வந்து ஒருத்தர் நிலத்துல விதைக்கிறாருன்னா அவருக்கு என்ன விசுவாசம், அறுவடையில நல்ல ஒரு விளைச்சல் வரும். பாருங்க ரீசெண்டா கடலூர்ல ஒரு பெரிய என்ன, கடலூர்ல புயல் வந்து பாத்தீங்க, ஆனா அங்க ஒரு பெரிய ஒரு மனுஷன் விவசாயத்துல வச்சாராமா, ஆனா ரொம்ப நம்பிக்கையோட வச்சாராம், கிடைக்கும் நினைச்சாராமா. ஆனா அந்த அறுக்கிற டைம் வந்தப்போதான் புயல் வந்துருச்சு, அதை எதிர்பார்க்கவே இல்லையா, அதுக்கப்புறம் எல்லாம் போச்சாகும். என்னன்னா அதே போல நீங்க எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் விசுவாசத்தோட பண்ணுங்க. நம்ம இளைப்பாறுல பிரவேசி போன அந்த விசுவாசத்துல என்ன பண்ணுங்க, இந்த பூமியில வேலை செய்யுங்க. என்ன வேலை செய்யணும், மார்க்கெட்லயோ இல்ல போயிட்டு ஆபீஸ்லயோ ஒர்க் செய்யணுமா, என்ன வேலை பத்தி பேசிட்டு இருக்காரு இன்னைக்கு, நமக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது, இன்னைக்கு தேவன் நமக்கு என்ன வேலை கொடுத்துருக்காருங்களா, என்ன வேலை கொடுத்திருக்கா நினைக்கிறீங்க. அப்போ சுனாயகப்பாவல் ஒரு இடத்துல சொல்லுவார், தேவன் இன்னைக்கு எங்களுக்கு ஒப்புரவு வாக்குதலின் ஊழியத்தை என்ன பண்ணிருக்காரமா கொடுத்திருக்காராம், ஒப்புரவு வாக்குதலின் ஊழியம் எனக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லுவார். அப்போ இந்த ஊழியம் நமக்கு இன்னைக்கு செய்யணும், அந்த ஒப்புரவு வாக்குதலின் ஊழியம் என்ன தெரியுங்களா, இன்னொரு இடத்துல அப்போ சுனாயகப்பாவல் சொல்லுவாரு, எங்களை தேவன் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரங்களாக என்ன பண்ணிக்கார் வச்சிருக்காரு, புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரங்க என்ன தெரியுங்களா, புதிய உடன்படிக்கை எப்போ, புதிய உடன்படிக்கை ஒப்புற வாக்குதல் எப்போ, மில்லேனியம். ஆனா வார்த்தை கவனிங்க, அங்க வரக்கூடிய விஷயத்துக்கு மேல இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமாமா, ஊழியக்காரங்களாமா. நாம என்ன சொல்லுவோம், என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, அறுவடை வேலை சொல்றீங்களா, ஆனா அப்போஸ்தலன் பவுல் சொல்லக்கூடிய வார்த்தை வித்தியாசமா இருக்கு. நாங்க ஒப்புற வாக்குதலின் ஊழியம் அல்லது புதிய உடன்படிக்கையின் ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம்ன்றார். என்ன அர்த்தமா இருக்கும்? தனி பாயிண்ட் கேள்வி வச்சுக்கோங்க, அதை நீங்க திங்க் பண்ணுங்க. இது என்ன பாயிண்டா இருக்கு நீங்க திங்க் பண்ணுங்க. ஆனா இது மிக முக்கியமான விஷயம். அப்போ நாம இன்னைக்கு இந்த ஒரு ஹார்வெஸ்ட் ஒர்க் நம்ம கண்டிப்பா செய்யணும். அதான் இந்த லேபர் என்ற வார்த்தைக்கு இன்னொரு மொழி பெயர்ப்புல என்ன வார்த்தை கொடுக்குறாங்க தெரியுங்களா? மேக்கிங் எவ்ரி எஃபர்ட் எடுங்க. எதுக்கு? இளைப்பாறுதுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு எஃபர்ட் எடுங்க. சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த பூமிக்குரிய பூமியில நீங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்காதிங்க? நீங்க இந்த பூமிக்கு ஒரு ரெஸ்ட் தேடிட்டு இருக்காதிங்க. இப்ப நீங்க வேலை பண்ணதான் அங்க ரெஸ்ட் கிடைக்கும். ஆனா சில பேர் என்ன பண்றாங்க தெரியுங்களா? இந்த பூமியில ரெஸ்ட் எடுப்பதற்கு சுமூகமான வாழ்க்கை, சந்தோஷமான லைஃப், இல்லை எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்வதற்கு சில பேர் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பிசினஸ் பண்றாங்க, பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க, பெரிய பெரிய வீடு கட்டுறாங்க, எதிர்கால வாழ்க்கைக்குரிய எல்லா சொத்து பத்துக்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா சேர்த்து வைக்கிறாங்க. எதுக்கு? ரெஸ்ட் எடுக்கிறது. நீங்க இப்ப பாருங்க, ஒரு பிரதர் இருக்க, ஒருவேளை சில பிரதர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பிஸியா இருக்கேன், வேலையில பிஸியா இருக்கேன், குடும்பத்தவரை காப்பாத்தணும் அப்படிங்களா பிரதர்? சரிங்க. அதுக்கப்புறம் வயசானதுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆயிடுவார். அப்ப போய் இப்பயாச்சும் உடம்படிக்கை பண்ணி தேவனுடைய வேலை செய்யறீங்களா? இல்ல பிரதர், வயசாயிருச்சு, ரிட்டையர் ஆயிட்டேன். நான் சொல்லிவார், ஆனா மாம்சத்துல ரிட்டையர் ஆயிடுவோம். ஆனா இதுல நம்ம வேலை இருக்கு. நம்ம தேவனுடைய வேலைக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் தான் கிடையாது இப்போ. சோ நம்ம ஃபுல் ஒர்க் அங்க எஃபர்ட் எடுத்து லெட்டர்ஸ் லேபர், நம்ம தேவனுடைய ஊழியத்தை அதிகமாக செய்யணும். நீங்க வாட்டுக்கு விசுவாசத்துல ரொம்ப குறைவா இருக்கிறீங்க, இப்பெல்லாம் இருக்காதீங்க, விசுவாசத்தோட பண்ணுங்க. நிச்சயமா போவோம், போனா ரெஸ்ட் அங்க இருக்குதுன்னு நினைச்சிட்டு இப்ப வரக்கூடிய சில சின்ன உபத்திரம் வந்தாலும் சரி, சின்ன சின்ன கஷ்டம் வந்தாலும் சரி, இதை நீங்க பெருசா நினைச்சுக்கிட்டு சோர்ந்து போயிடாதீங்க, விசுவாசம் குறைவு பற்றாதீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாயிட்டு லெட்டர்ஸ் லேபர் therefore to enter into the rest. So இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கணும்னா இப்ப நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் லேபர், வேலை செய்யுங்க, பிரயாசம் பண்ணுங்க. விஷயம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இது நாம சரியான முறையில செய்ய வேண்டியது அவசியமா இருக்குது. எல்லா அப்போஸ்தலனாகிய பவுல் 11 வரைக்கும், இது வரைக்கும் 4:11 வரைக்கும் இவ்வளவு தூரம் பேசிட்டு வர்றார். 1 11 வரை, கடைசியில 1 4:11 வரை வரைக்கும் பேசிட்டு வந்த எல்லா காரியங்களுக்கும் கன்க்ளூஷன் வந்து 12:13 கொடுப்பார். இது வந்து எல்லா காரியங்களுக்கும் கன்க்ளூஷன். என்ன தெரியுங்களா சகோதர சகோதரிகளே, நாம் பாரு முன்னாடி அப்போஸ்தல நடவடிக்கைகள் 13 பேசிருக்கேன். அப்ப நம்பிட்டு வந்தீங்க, ஆனா இப்போ நம்பிக்கை ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப கூட நான் என்ன பண்ணிருக்கேன், எவ்வளவோ வசனத்தை வச்சு பேசிருக்கிறேன். இதெல்லாம் தேவனுடைய வார்த்தை, எல்லாம் தேவன் கர்த்தர் மூலமா கொடுத்த வார்த்தை. கடைசி நாட்கள குமாரன் மூலமா திருவுளம் பட்டிருக்கார். நான் சொல்றதெல்லாம் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட தெரியுமா அப்படி சொல்லி கடைசியில கன்க்ளூஷன் கொடுப்பாரு பாருங்க, 12:13. ஆவி குறிக்குது மைண்ட், என்ன மைண்ட்னா ஸ்பிரிச்சுவல் மைண்ட், நியூ கிரீச்சர், இது வந்து ஹியூமன் நேச்சர், இது என்னங்க புதிய சிருஷ்டி. அப்போ தேவனுடைய வசனம் உள்ள போகும்போது ஒரு வேளை ரெண்டு உங்க உங்க லைஃப்ல ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு இணைஞ்சு நீங்க வாழ்ந்தீங்கன்னா மாம்சத்துக்கு ஏற்றப்படியும் அப்பப்ப ஆவிக்கு ஏற்றப்படியும், எக்லீஷியல ஆவிக்கு ஏற்றப்படி உலகத்துல மாம்சத்துக்கு ஏற்ற இப்படி இருந்த லைஃப் வாழ்ந்தீங்கன்னா இந்த பிரிச்சு விக்கக்கூடிய பொருள் எதுல இருக்குன்னா தேவனுடைய வசனங்களுக்கு அங்க இருக்கு. இது சொல்றாரு, இதே காரியத்தை அவரு கொஞ்சம் லிட்ரலா பேசுறாரு. அடுத்த வாரத்தை கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக, இது கூட அதே காரியம் தான். கணுக்கள் என்ன தெரியுங்களா, கணுக்கள் ஜாயின்ஸ், ஜாயின்ஸ் பாத்தீங்கன்னா ஜாயின்ஸ்ல என்ன ஒரு நடக்குது தெரியுங்களா, ஆக்சுவலி ஜாயின்ஸ் அதுல மிக முக்கியமான விஷயம். ஜாயின்ஸ் இருந்தாதான் ஒரு மனுஷன் பண்ண முடியும் ஈஸியா, கை என்ன பண்ண நடக்கவே முடியும் இல்லீங்களா, ஈஸியா நடக்கு இல்லைன்னா ஜாயின்ஸ்ல விஷயம் இனிப்பா ஒண்ணு நடக்க முடியாது, காலை மடக்க முடியாது, திரும்ப முடியாது, ஜாயின்ஸ் இருந்தாதான் ஃப்ரீயா நடக்க முடியும். இது குறிக்குது ஹியூமன் நேச்சர், இந்த ஹியூமன் நேச்சர் இப்படி இருக்கு. ஆனா அடுத்த வார்த்தை ஊன், ஊன் என்ன ஊன் மேரோ இல்லீங்களா, சோ மேரோன்னா மேரோ மேரோ நம்ம எலும்பு மஜ்ஜை சொல்லும், மஜ்ஜை மஜ்ஜையுடைய வேலை என்ன தெரியுங்களா, மஜ்ஜை அது சில செல்களை உற்பத்தி பண்ணுது, சிவப்பு அணுக்களும் வெள்ளை அணுக்களும் என்ன பண்ணுதுன்னா உற்பத்தி பண்ணுது. இது இருந்தா தான் என்ன பண்ணும், ஜீவனே இருக்கும். அப்போ இந்த மேரோ எதை குறிக்குதுன்னா புதிய சிந்தை, ஜாயின்ஸ் குறிக்குது மாம்சீக சிந்தை. இது ரெண்டு என்ன பண்ணுதாமா, தேவனுடைய வார்த்தை உள்ள போகும்போது அது கிரியே பண்ணு சொல்லிட்டு அப்ப சொன்னாங்க சொல்றாரு. ஒருவர் குத்துகிறதாயும் ஒருவேளை உங்க இருதயத்துல நீங்க தப்பான எண்ணம் வச்சிருந்தீங்கன்னா, உங்க லைஃப்ல இருதயம் கடினமா இருந்துச்சுன்னா, சோ அப்போ வசனம் என்ன பண்ணுதாமா, இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது சொல்லிட்டு 13 வசனம் சொல்றாரு. அதனால நீங்க அதான் புரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய பார்வைக்கு ஒண்ணும் இல்ல, மறைவான சிருஷ்டி எதுவும் இல்ல, சகலமும் அவர் கண்களுக்கு முன்பாக நிர்வாணமும் வெளியரங்கமாய் இருக்கிறதுனால அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ட்ரூத்துக்குள்ள வந்துட்டீங்க, மகாபரிசுமான விசுவாசத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க இப்படி இருந்தீங்கன்னா எப்படி, தேவனுக்கு முன்பாக ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, பயந்துருங்க என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இதோட அங்க முடிக்கிறாரு. இதுக்கப்புறம் தான் புது டாபிக் ஓபன் பண்றாரு, அது வந்து எங்க ஓபன் பண்றாருன்னா 4:14 ஓபன் பண்றாரு. அது வந்து இங்க எப்படி ஓபன் பண்றாருன்னா 13 வரைக்கும் இயேசு கிறிஸ்து மோசையோட பெரியவர் பேசிட்டு வந்து அதுக்கப்புறம் இயேசு மூலமா வந்த நாம எப்படி இருக்கணும் சொல்லிட்டு வருவார். ஆனா இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா, நெக்ஸ்ட் இயேசு கிறிஸ்து பிரதான ஆசிரியனா இருக்கிறாரு, ஆரோனோட இயேசு பெரியவர், எப்படி என்ன விவரம் சொல்லிட்டு 13:14 பேசுவாரு. இதை குறிச்சு நாம் அடுத்த வாரம் தியானிக்கலாம். சோ அடுத்த வாரத்துல நமக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், 1:30 ஆகும். சோ நீங்க கொஞ்சம் ஏர்லியா வந்துட்டீங்கன்னா நம்ம கரெக்டா 7 ஆரம்பிச்சிட்டோம்னா சரியா முடிக்கிறதுக்கு நேரம் கரெக்டா இருக்கும். சோ அப்போ இதோட நம்ம கிளாஸ் முடிக்கிறோம். இந்த டாபிக்ல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் வருஷம் நீங்க தரலாம் கேட்கலாம். சோ தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நான்